அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்போ இந்த பஞ்சதசி பாடத்தில் பூத விவேகத்தில் கடந்த வகுப்புகள் மூலமாக 77 ஸ்லோகங்கள் பார்த்து முடித்தோம். இப்போ நம்ம 78 இன்னைக்கு பார்க்கலாம். ஆனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த 78 88 வரைக்கும் ஒரு 10 ஸ்லோகங்கள் வந்து பெரும்பாலும் வந்து இனிமேல் வர்ற பூதங்களை பற்றி தான் பேச போகிறார். அதாவது இப்போ நம்ம இந்த பூத விவேகத்தில் வந்து ஒவ்வொரு பூதத்தினுடைய தன்மை, அதனால் மாற்றம், அப்புறம் அதனுடைய அடித்தளம், சத்து, இப்படி தான் அந்த விஷயங்கள் வந்து ஒரே மாதிரி ரொட்டீனாக தான் வரும். ஒவ்வொரு பூதத்தை பற்றி, அதனுடைய சிறப்பை பற்றி சொல்லிக்கிட்டே வருவார். அது நம்ம ஒவ்வொரு செயலையும் சொல்லி சொல்லி அதை பற்றி சொல்லும்போது ஒரே மாதிரி ரேண்டமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் இந்த 77 வரைக்கும் சமஸ்கிருத ஸ்லோகத்தை ஸ்கிப் பண்ணுறோம். முக்கியமான அந்த டாப்பிக்கை மட்டும் எடுத்து பேசிட்டு அப்புறம் 88 மேலே திருப்பி சமஸ்கிருத ஸ்லோகத்துக்கும் விளக்கத்துக்கும் போகலாம். ஏன்னா இன்றைய வகுப்பில் வந்து ஒட்டுக்கா 10 ஸ்லோகம் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு 77 வரைக்கும் முடிக்க பார்க்கலாம். 77 நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வகுப்பில் இங்கே பாரமார்த்திக சத்தியமாக சத்து மாத்திரமே இருக்கிறது. பிரம்மம் சத்தியம், ஜகத் வந்து மித்யா. அப்போ மித்யா என்றால் அது தோன்றி தோன்றி மறைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா தோற்றம் மாத்திரமே. அப்போ இப்போ வந்து நமக்கு பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா அப்படிங்கிற அந்த மகா வாக்கியம் புரிந்துவிட்டால் அத்வைதத்தின் சமநிலை நமக்கு புரிய வந்துடும் அப்படிங்கிறதான் நம்ம கடந்த ஸ்லோகத்தில் முடிவு செஞ்சோம். அதுக்கு நம்ம பல உதாரணங்கள் எல்லாம் பார்த்தோம். கயிறு பாம்பை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ ஒரு சாதகனுடைய கேள்வி என்னன்னா, எனக்கு கயிறும் தெரியும் பாம்பும் தெரியும், அதனால எனக்கு வந்து நான் தப்பாக கயிறை பாம்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நீங்கள் டார்ச் லைட்டு போட்ட பிறகு அந்த பாம்பு இல்லை கயிறுங்கிறத நான் உறுதிப்படுத்திட்டேன். ஸோ அந்த ரெண்டு விஷயத்தில் எனக்கு வந்து இல்லாதது இருப்பது போல தெரிஞ்சதுக்கு காரணம் கயிறு தான். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்தில் வந்து இல்லாதது இருப்பது போல காட்டுறதுக்கு மாயை இருக்குன்னு சொல்கிறீங்க. மாயை தான் இல்லாததை இருப்பது போல காட்டுதுன்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து எனக்கு கயிற்றின் மேலே பாம்பு ஏறி உக்காந்துட்ட மாதிரி இங்கே மாயை எதன் மேலே உக்காந்துருக்கு? அப்போ எனக்கு புரியலையேன்னு கேட்கும்போது தான் நம்ம விசாரம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி நேற்று சொன்னேன் இல்லையா. அதாவது கயிற்றில் மேலே இருக்கிற பாம்பை நீக்கிட்டால் அங்கே கயிறு மிஞ்சும், அது மாதிரி இங்கே உலகத்தை நீக்கிட்டால் சத்து மிஞ்சுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குங்காட்டி, அந்த சத்து மிஞ்சும், ஆனால் அந்த சத்தை பார்க்கறதுக்கு இன்னொருத்தன் இல்லையே. அங்கே கயிறை பார்க்கறதுக்கு நான் இருந்தேன், இங்கே சத்தை பார்க்கறதுக்கு இன்னொருத்தன் இல்லை. ஏன்னா அந்த சத்தே நான் தாங்கிறது தான் அங்கே கடைசியில் நிரூபணமாக்கப்படும். அங்கே வந்து கயிறு வந்து புலன்கள் அடிப்படையில் கண்டுபிடிச்சோம். இங்கே சத்தை வந்து நம்ம புலன்கள் மனசெல்லாம் கடந்து இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதுனால, இப்போ உலகம் வந்து உண்மை இல்லைங்கிறத ஞானம் வந்த பிறகு இப்போ நமக்கு சத்து தெரியுமா? இப்போ உலகம் இல்லைன்னு நான் மனதளவில் நீக்கி விட்ட பிறகு எனக்கு சத்து தெரியுமான்னா, அது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ வெளியே இருக்கிற புறப்பொருள் இல்லை, அது நீ தான் அப்படின்ட்டு குருநாதர் நமக்கு உபதேசம் பண்ணார். இந்த விசாரணை வந்து பலமாகும்போது தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியம் நமக்கு புரிய வரும் அப்படிங்கிறது நம்ம கடந்த வகுப்பில் உறுதிப்படுத்திக்கிட்டோம். அதுதான் இங்கே அத்வைத வேதாந்தத்தினுடைய முடிந்த முடிவு. அதாவது சத்து மாத்திரமே இருக்கிறது, அந்த சத்து எது? தத்துவமசி, அதுவே நீ. அப்போ நான் தான் இந்த சத்துன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ விசாரணை தேவைப்படுது. வேதாந்த பாடத்தில் இவ்வளோ தூரம் நம்ம வந்து டிராவல் பண்ணி ஒன் பை ஒன்னாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அடித்தளத்தை பிடிச்சா அந்த அடித்தளம் என்னுடைய இருப்பினால தான் இருக்குது அப்படிங்கிறது அப்போ தான் புரிய வருது. அந்த அடித்தளமே நான் தான்னு புரிய வருது. அப்போ என்னுடைய இருப்புனால இங்கே எல்லாம் இருக்குதுங்கிறது தெரிய வருது. இப்படி தான் இந்த பாடம் வந்து நம்மளுக்கு புரிய வச்சுது. அப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த உலகம் ஒட்டுமொத்தமாக இல்லையான்னா அசத்துன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது வந்து மித்தியா, மித்தியை. அதாவது மித்தியான்னா தோற்றம் தான், அது வரவே இல்லைன்னு சொல்ல முடியாது, வந்துருச்சு அது பிரம்மம் மாதிரி சத்தியமான பொருள்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த தெளிவு நமக்குள்ள இருக்கணுங்கிறதுல இந்த இடத்துல உறுதிப்படுத்துது சாஸ்திரம். அப்போ அடுத்தது இந்த 78 ஸ்லோகத்திலிருந்து 88 ஸ்லோகம் வரைக்கும் பஞ்சபூத தத்துவங்களில் தத்துவ விவேகத்துல அந்த பூதங்கள் எப்படியெல்லாம் மாற்றங்கள் நிகழுதுங்கிறத மட்டும் மேலோட்டமா பார்ப்போம். சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்தை மட்டும் விட்டுடுவோம். 10 ஸ்லோகம் பார்க்க போறோம். இப்ப 78 என்ன சொல்றாருன்னா, மாயா என்பது வந்து ஒரு தத்துவமற்ற தன்மை, அந்த தன்மை வந்து ஒரு சக்தி மாத்திரமே. அப்படிப்பட்ட சக்தி இடத்திலிருந்து உலகம் தோன்றினாலும் அவைகள் வந்து தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவ்யக்தமாக இருக்கிறது மற்றும் வியக்தமாக மாறுகிறது என்ற மாறுபாடுகளை கொண்டதாக மாயா இருக்கிறது அப்படிங்கிறது இந்த 78 ஸ்லோகத்துல சொல்றாரு. அப்ப நாம இந்த 78 ஸ்லோகத்தின் படி பார்த்தா, மாயை என்பது ஒரு தனி பொருள் அல்ல, அதன் இயல்பு வந்து தத்துவமற்ற தோற்றம். அப்படின்னா என்ன? மாயையினிடத்திலே இரண்டு நிலைகள் காணப்படுகிறது, நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம். அது வந்து அவ்யக்தம் வியக்தம், அதாவது ஆவரணம் விட்சேபம். அதை தான் நம்ம வந்து மாயையினுடைய இரண்டு தன்மைகளை பார்த்தோம். ஆவரணம்னா மறைக்கும் சக்தி, விட்சேபம் என்றால் தோன்றும் சக்தி. அப்போ இதை வந்து அவ்யக்தம் வியக்தம், அதாவது வெளிப்படாத நிலை தான் அவ்யக்தம், வியக்தம் என்றால் வெளிப்பட்ட நிலை. ஆனால் இந்த ரெண்டு நிலைகளும் மாயையின் இடத்துல தான் இருக்குது. எப்படி இருக்குது மாயை வந்து அது எப்படிங்க இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுது அப்படின்னா, ஆமாம், மறைஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்திலிருந்து மகாசக்தியை கொண்டு வந்து வெளிப்படுத்தி காட்டுது. அதுக்கு நம்ம ஏற்கனவே உதாரணம் எப்படி பார்த்தோம் மாயையில் அப்படின்னா, ஒரு அரச மரம் அல்லது ஒரு ஆல மரத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அது எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான மரம். அந்த மரத்தில் ஒரு சிறிய விதை இருக்குது, அந்த விதையை எடுத்து பார்த்தா கடுகு அளவு கையில் வச்சு விளையாடக்கூடிய அளவுக்கு ஒரு சிறிய விதைக்குள்ள அவ்வளோ பெரிய பிரம்மாண்ட மரம் ஒளிந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் நம்முடைய மனசு அதை ஏற்றுக்குது இல்லை? எப்படி ஏற்றுக்குது? அனுபவத்தில் பார்த்துது, ஆமாம் இந்த விதையை தானே பூமியில் வச்சாங்க, அப்புறம் இது வளர்ந்து இவ்வளோ பெருசாக மாறிதானே இவ்வளோ பெரிய மரமாக நிற்குது, அப்புறம் அந்த மரம் தானே இவ்வளோ விதைகளை கொடுக்குது, அப்போ இந்த விதை தான் அவ்வளோ பெரிய ஆலமரத்தை உருவாக்குதுங்கிறத நம்ம மனசு அனுபவத்தில் ஒத்துக்கிட்டு ஏற்றுக்குது. அப்போ அந்த ரெண்டு நிலையை நீங்கள் இங்கே ஒப்பீடு செய்யணுங்கிறாரு. அதாவது அவ்யக்தம் வியக்தம்னா, அவ்யக்தம் என்றால் வெளிப்படாத நிலையில் இருக்கின்ற ஒரு விதையிலே மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட ஆலமரம், வியக்தமாகின்ற ஒரு ஆலமரம் ஒளிந்து கொண்டிருப்பதை எப்படி உன்னால் ஒப்புக்கொள்ள முடிகிறதோ, அது போலதான் நீங்க தன்னிருப்பிலே இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சம் வெளிப்பட்டு படைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அப்படி தோன்றுவதை வைத்துக்கொண்டு அது உண்மை என்று நம்பிவிடக்கூடாது. அதாவது அந்த அதிஷ்டானம் இருப்பதனால தோன்றுது, அந்த விதை இருப்பதனால அவ்வளோ பெரிய ஆலமரம் வந்துச்சு, ஆனால் அந்த விதைக்குள்ளதான் ஆலமரம் ஒழிஞ்சிட்டு இருக்கு. அப்போ அது மாதிரி இந்த பிரம்மாண்ட உலகம் தோன்றுவது சத்தின் அதிஷ்டானத்தில் தான் தோன்றுகிறது, ஆனால் அதற்கு காரணமாக மாயை இருக்கிறது. அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மாயை வரவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது, உலகம் தோன்றவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது பிரம்மத்தின் சக்திங்கிறதுனால அந்த சக்தியை நம்ம நீக்க முடியாது, பிரம்மத்திடமிருந்து பிரிக்க முடியாது, நீக்க முடியாது. ஆகவே அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஏற்றுக்கொண்டாலும் ஞானத்தினால் அது எப்படி வெறும் தோற்றம் என்ற தெளிவு வர வேண்டும். அப்போதான் நமக்கு அந்த மாயையின் மீது பற்று இருக்காது. இல்லைன்னா மயக்கம் என்ன பண்ணும், உலகம் உண்மைங்கிற மாதிரி மயக்கம் அடைய வைக்கும், அதில் இருக்கிற பொருள்கள் மேலே பற்று வரும், அபிமானம் நம்மளை அலக்கழிக்க வைக்கும், அதில் சிக்கிதான் நம்ம வந்து மீண்டும் மீண்டும் இதை பிறவி சக்கரத்தில் சுற்றுறோம். விசாரணை பண்ணிட்டா நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, இல்லாத பொருளுக்கு போய் நான் ஏன் இருக்குதுன்னு ஏங்கணும், அடையிறதுக்கு முயற்சி எடுக்கணும், எல்லாம் என்னுடைய இருப்பில் இருக்கிறதுனால நான் அதை போய் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இதெல்லாம் திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் ஒரு சீனு அப்படின்னு நம்ம கடந்து போகலாம்ல. அப்படிதான் இந்த உலகத்தை பார்க்குறாங்க ஞானிகள் என்று நம்ம பார்த்தோம். அதாவது இப்போ இந்த பாடத்தில் நீங்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்படியே சினிமா மாதிரி வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தான் வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாமல் போகுங்க. எதுக்காவது எல்லாம் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம் வந்துடும். ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சங்கடங்களை உண்டு பண்ணிக்கிட்டு ப்ராப்ளத்தை பண்ணிகிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை வந்து ஈகோவை கிளாஷ் பண்ண வைக்கும், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் மனசு வேதனைப்படும், இப்படியே கொண்டு போய் நம்மளை லாக் பண்ணிவிடும். அதுதான் மாயினுடைய விளையாட்டு. அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு நடைமுறைக்கு வரணும். இங்கே வந்து உண்மை இல்லை அப்படிங்கிறத உணர்வது வந்து திரைப்படத்தினுடைய ஓமானத்தை எடுத்துக்கிட்டு நம்ம வாழ கற்றுக்கிட்டோம்னா பாதிப்பு வராது. ஏன்னா இப்போ திரைப்படத்தில் வந்து ஒரு சீன் வருது, இப்போ மெக்கானிஸ் கோல்டுன்னு ஒரு படம், இங்கிலீஷ் படத்தில் மெக்கானிஸ் கோல்டுன்னு நினைக்கிறாமா, அங்கே வந்து தங்கம் எடுக்க போவாங்க. ஒரு 4-5 பேர் கிளம்பி அப்படியே தங்க மலை எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டே போகிற மாதிரி அந்த படம் எடுத்திருப்பான். அந்த படம் தேடிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க, அப்படியே கஷ்டப்பட்டு போகிற வழியில் பயங்கரமான கஷ்டம், பாலைவனம், கரடு முரடு, அதில் போகிறவங்களை அப்படியே ஒருத்தர் வேறு வேறு கொள்ளைக்காரர்களை சந்திப்பார், ஒருத்தர் ரெண்டு பேர் செத்துடுவான், அப்புறம் கொள்ளைக்காரர்களும் சேர்ந்து அந்த இடம் எனக்கு தெரியும் நான் காட்டுறேன், ஆனால் ஆளுக்கு பாதி வச்சுக்கலாம் அங்கே இடத்த எடுக்கிறதுக்கு, ஆனால் அதில் சில ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணால் தான் அந்த இடத்துக்கு போக முடியுங்கிறதெல்லாம் சொல்லி பயங்கரமான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே எல்லாம் போவாங்க. போய் அந்த தங்க மலையை அடைஞ்சிருவாங்க. அடைஞ்ச பிறகு பயங்கரமான மலை, அதுக்குள்ளே போனால் உள்ளே பூரா தங்கமாக இருக்கும், ஏகப்பட்ட தங்கம். ஆனால் அதை பூரா அள்ளி எடுத்துக்கிட்டு எப்படி கொண்டு வந்து சேர்த்துறதுங்கிற ஒரு பதட்டம், ஆளாளுக்கு பதட்டம். அவ்வளோ தங்கம் இருக்குது, ஆனால் அதை எடுத்துகிட்டு வரணும். மூட்டை மூட்டையாக எடுத்தாலும் பேராசை அவனுக்கு விட மாட்டேங்குது. இவனை கொண்டுட்டு நாம் எடுத்துகிட்டு போயிடலாமா, அவனை கொண்டுட்டு இவன் எடுத்துகிட்டு போயிடலாமான்ட்டு இப்படி அவனுங்களுக்குள்ளே ஒரு கணக்கு போட்டு ஒவ்வொருத்தனா கொண்டுடுவான். கடைசியில் ஒருத்தன் தான் மிஞ்சுவான். அவனுக்கும் கடைசியில் அவங்க பண்ண தப்புனால அந்த மலை சரிஞ்சு விழுந்து எல்லாம் உள்ள இருக்கிற அத்தனை தங்கமும் எடுக்க முடியாமல் போயிடும். அப்போ இந்த கதை எதை காட்டுதுன்னா, ஒரு பெரிய தங்க மலையே எடுக்கலான்ட்டு நம்ம போனாலும் அதை அடைய விட மாட்டேங்குது இயற்கை இல்லையா. ஏன்னா அதுக்கு எத்தனை கஷ்டம், எத்தனை பிரச்சனை. அப்போ என்ன, அது வந்து ஒரு மாய தோற்றம். மனசு இது புரிஞ்சிட்டா அதில் நாம் ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, நம்ம அந்த திரைப்படத்தில் வந்து அவ்வளோ தங்கம் இருக்கிற மாதிரி ஒரு சீனை பார்த்த உடனே பேராசப்படுவோமா, இவ்வளோ தங்கம் இருக்குது அவன் எடுக்க போகிற மாதிரி நானும் போய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இருங்க, படம் பார்த்துக்கிட்டு இருக்கிற சீட்டை விட்டு எழுந்து போய் அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற தங்க காசு நான் அல்ல பார்ப்போமா, பார்க்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் இது படம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. அது மாதிரி வாழ்க்கையில் இந்த புற விஷயங்களில் நம்ம நாட்டம் இல்லாமல் வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்காது. அந்த நிலைப்பாட்டில் ஞானிகள் இருக்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதுக்கு என்ன அடிப்படை விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, நம்ம பார்க்குற பஞ்சபூதங்கள் எல்லாம் வந்து உண்மை இல்லை, வெறும் தோற்றம் தான். அந்த தோற்றத்துக்கு நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோங்கிறத இப்போ இந்த ஸ்லோகங்கள் மூலமாக நமக்கு நிரூபிக்கிறார். அப்போ அதனால் இங்கே நிலை அப்புறம் விளக்கம் என்று பார்த்தா, மாயா என்பது ஒரு அவ்யக்த நிலையில் ஒரு மறைந்த தோற்ற சக்தியாக இருக்குது. அதே மாயா வந்து வியக்தமாகும்போது உலகம் என்ற நிலைப்பாடாக மாறிவிடுகிறது. அதாவது விசாரணை பண்ணி பார்த்தா மாயைங்கிறது வெளிப்படாத ஒரு ஆலமரத்தினுடைய விதை போல, ஆனால் அதே மாயை வந்து உலகமாக மாறும்போது ஆலமரத்திலிருந்து வெளிப்பட்ட விதை எப்படி ஒரு பிரம்மாண்ட மரமாக மாறி அதில் எவ்வளோ கிளைகள் இலைகள் காய்கள் கனிகள்னு அப்படியே பூத்து குலுங்குதோ, பல ஏக்கராக்கள் அடைச்சிக்கிட்டு இருக்கோ, அப்படி தான் இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சமும் அடைச்சிக்கிட்டு இருக்கு. இது மைண்டு பார்த்து அப்படியே மிரண்டு போகுது, எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட உலகம் அப்படின்ட்டு. ஆனால் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை மிரழுவதற்கு முன்னாடி அந்த ஆலமரத்தினுடைய விதை எப்படி கண்ணுக்கு தெரியாமல் இருந்ததோ, அதே மாதிரி இந்த பிரம்மாண்ட உலகத்தை பார்த்து மிரழுவதற்கு முன்னாடி இது மாயா சக்தியாக மறைந்து தான் இருந்தது நமக்குள்ள. அது வெளிப்பட்டால்தான் இப்படி பிரம்மாண்ட உலகமாக தோன்றும். அப்போ எப்படிங்க மறைஞ்சிருந்தது நமக்குள்ள இந்த மாயா சக்தினா, தூங்கும்போது மறைஞ்சி போகுது. எப்படி, மனசே தான் இந்த மாயா சக்தி. அதாவது தூங்கும்போது இந்த மாயா என்ன பண்ணுதுன்னா ஒடுங்கிடுது, தன்னுடைய மூலத்தில் ஒடுங்கிடுது, அதாவது அவ்யக்தமாகி விடுகிறது. அப்போ அங்கே வந்து மனசு வேலை செய்கிறது இல்லை. அதே வந்து தூக்கத்திலிருந்து நம்ம விழிச்ச உடனே அந்த சத்தின் அதிஷ்டானத்தில் சித்து பிரகாசிக்க ஆரம்பித்த உடனே மனசு வெளிப்பட ஆரம்பிக்குது, உடனே உலகம் விரியுது. அப்போ நமக்கு இந்த உலகத்தினுடைய விவகாரங்கள் ஆர்வமாக இருக்க ஆசை வந்துடுது, பேராசையாக மாறுது, பெரும் பிரச்சனைகளை சந்திக்குது, விவகாரத்திலேயே வாழ்க்கையை முடிச்சுக்குது. இப்படி தான் பெரும்பாலும் போய்கிட்டு இருக்கு. அப்போ இது ஞானிகளுக்கு புரிஞ்சு போயிட்டதுனால இந்த மாயா உலகம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் அவங்க அவ்யக்த வியக்த நிலையிலே பார்ப்பதினால இது தோற்றம் என்ற தெளிவுக்கு வந்து விடுகிறார்கள். அப்போ இந்த உலகம் உண்டாவதற்கு காரணம் மாயை, ஆனால் இந்த உலகமும் மாயையும் மித்யா. ஏன்னா இங்கே ரெண்டும் ஒன்று தானே, உலகமாக தெரிஞ்சால் அந்த கடுகு அளவில் இருந்த விதை வந்து மரமாக மாறிடுச்சின்னு அர்த்தம், அந்த மரம் மறைஞ்சு போனால் திருப்பி விதையாக மாறப்போகுதுன்னு அர்த்தம், அந்த கடுகு சைஸ்க்கே மாறிடப்போகுது. அப்போ இங்கே வியக்தம் அவ்யக்தம்ங்கிற நிலையில தான் மாயை தோன்றி மறைகிறது. அப்போ அந்த நிலை நமக்கு புரிஞ்சுவிட்டால் இங்கே அது வந்து தோற்றம் என்பது தெளிவாகிவிடும். அப்போ இங்கே அத்வைதத்தினுடைய ஆழமான விஷயம் என்னன்னா, சத்து ஒன்று மட்டுமே இருக்கிறது, அதுதான் பாரமார்த்திக சத்தியம். அதனிடமிருந்து வெளிப்பட்ட மாயா அவ்யக்த சக்தி ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அவ்யக்த சக்தியானது வெளிப்பட்டால் வியக்தமாகி உலகமாக விரிகிறது. இப்படி தான் இங்கே ப்ராசஸ். அப்போ இது புரிந்துவிட்டால் இங்கே நம்ம வாழ்க்கையில் இது வெறும் தோற்றம் என்ற நிலையில இதன் மீது பற்று வைக்காமல் வாழ முடியும் என்று நம்ம பார்க்கிறோம். அதை தான் இந்த அடுத்த செயலையும் கண்டினியூ பண்றாரு. அப்புறம் 79 என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட நிலையிலே இங்கு நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, சத்து மற்றும் அசத்து இவற்றுக்கு இடையான விவேகத்தை நாம் விரிவுபடுத்தி கொண்டு விசாரணை செய்து பார்த்தா, அந்த சத்துக்கு எதிரான அசத்து அப்படிங்கிற அந்த வேறுபாடுகளில் போய் சிக்கிக்காம, இங்கு சத்து மாத்திரமே தான் இருக்குது, அசத்துன்னு ஒரு பொருளை இல்லை என்று சொல்வதை விட அது தோன்றி மறைகிறது என்ற நிலையில் நாம் இங்கு சரியாக விசாரித்து பார்ப்பது மிக மிக அவசியம் என்று இது 79 ஸ்லோகத்தில் சொல்றாரு. அப்போ அதுபடிதான் நாமளும் இங்கு பயிற்சிகள் பண்றோம், முயற்சிகள் பண்றோம். இங்க பிரம்மம் தான் உண்மையில் இருக்கிறது, பிரம்மத்திடமிருந்து வெளிப்படுகின்றவைகள் எல்லாம் தோற்றம் மாத்திரமேங்கிற மகா வாக்கியத்தை நம்ம பின்பற்றுறோம். அப்போ இந்த செயலில் அவர் சொல்ல வர்ற இந்த பகுதியின் நோக்கம் என்னன்னா, சத்து அசத்து ஆகியவற்றுக்கு இடையான விவேகத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், அதனுடைய ஆழத்தை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்தில் பலவிதமான தோற்றங்கள் பார்ப்பதற்கு உண்மை போல தோன்றலாம், ஆனால் அது வெறும் தோற்றம் என்று நினைத்துவிட்டால் நமக்கு வந்து அதனால் பாதிப்பு இல்லை. அவற்றுக்கு இடையான சிறு வேறுபாடுகளை நம்ம ஆழமாக இங்கு விசாரித்து பார்த்து அவை அனைத்தும் இறுதியில் மித்யா என்று புரிந்து கொண்டால் அதற்கான அதிஷ்டானமாகிய சத்தின் இருப்பு நமக்கு தெரியும். அது என்னுடைய இருப்பினால் தான் இது இருக்கிறது என்று புரியும். அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தின் இன்னும் ஆழமான நிலையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இங்க நிலைப்பாடு என்ன, சத்து மித்யா அசத்து அப்படின்னு பார்த்தா அதையும் நம்ம மூன்று விதமா பிரிச்சு பார்க்கலாம். இப்ப சத்துன்னா ஒரே பரமார்த்த உண்மை, மித்யான்னா தோன்றுகின்ற உலகம், அசத் என்றால் அது ஒருபோதும் இல்லாதது. ஆனா இங்க ஒருபோதும் இல்லாதது என்று இந்த உலகத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஒருபோதும் இந்த உலகம் இல்லவே இல்லை, படைக்கப்படவே இல்லை என்று நம்முடைய வேதாந்த சாஸ்திரத்துல அஜாதவாதம் பேசுது இல்லையா, இந்த உலகம் படைக்கப்படவே இல்லைன்ட்டு. ஆனா நிஜத்துல படைக்கப்படவே இல்லை, ஆனா மித்தியில உலகம் தோன்றுறது இல்லையா, கனவு உலகம் மாதிரி இந்த உலகம் படைக்கப்படுது இல்ல. அப்போ நம்ம இதை எப்படி பார்க்கணும், படைக்கப்படவே இல்லை என்று சொல்வதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, கனவு மாதிரி படைக்கப்படுது, ஒரு திரைப்படம் மாதிரி படைக்கப்படுது. அது திரைப்படம் தான் என்று தெரிந்துவிட்டால் ஞானம், தெரியாவிட்டால் அஜ்ஞானம். அந்த நிலையில புரிஞ்சுக்கணும். உலகம் படைக்கப்படவே இல்லைன்னு அஜாதவாதத்தை கேட்ட உடனே நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, என்னங்க புருடா விட்டுக்கிட்டு இருக்கீங்க, கண்ணு முன்னாடி உலகம் இருக்குது, இதை படைக்கப்படவே இல்லைன்ட்டு இவ்வளவு பெரிய ஒரு தத்துவத்தை வச்சு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராத தத்துவம் அப்படின்ட்டு நிறைய பேர் ஓடி போயிடுறாங்க. ஆனா அவங்க சொல்ற அந்த டெப்த்து தானே நமக்கு முக்கியம். எதுக்காக இப்ப பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்தியான்னு மகா வாக்கியம் வந்து சொல்லணும், அந்த பிரம்மம் மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்ல, ஜகத்து மித்தியான்னு சொல்ல வேண்டியதில்ல, அசத்துன்னு சொல்ல வேண்டியதில்லன்னு கேள்வி கேட்கலாம். அதுக்குதான் இங்க பகுத்தறிவு பரிமாணத்தினுடைய விவேகத்துல ரிஷிகள் விசாரணை பண்ணி நமக்கு விரிவான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம அந்த விளக்கத்தை ஆழமா ஆராய்ந்து பார்க்கும்போது இங்க ஒரே ஒரு பரமார்த்த உண்மை இருக்கிறது, அது சத்து மாத்திரமே. அந்த சத்தின் அதிஷ்டானத்திலே இங்க ஒரு மித்தியை வெளிக்கிளம்புகிறது, அது அதனுடைய சக்தி. அந்த மித்தியா தான் இங்க பரமனின் சக்தி, பிரம்மத்தின் சக்தி, அந்த சத்தின் சக்தி. அதனிடமிருந்து வெளிப்படுவதனால ஒரு உலகம் தோன்றுவது போல தெரிகிறதே தவிர, ஆனால் அது ஒருபோதும் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆகவே அதை அசத் என்று சொல்வது தகாதது என்று நம்ம ரிஷிகள் சொல்லிட்டாங்க. அப்ப அதனால தோன்றுகிறது அப்படிங்கறத வச்சுக்கிட்டு அது உண்மை என்று நினைக்க கூடாது அப்படிங்கிற அடிப்படையில உலகம் படைக்கப்படவே இல்லை என்று சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம உலகம் படைக்கப்படவே இல்லை அப்படின்னா எப்படி படைக்கப்படவே இல்லைன்னா, வரவே இல்லை அப்படின்னு ஒட்டுமொத்தமா ஒதுக்காம, உலகம் படைக்கப்பட்டிருக்கு ஆனா அது படம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது கனவுல உலகம் படைக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம கனவு காண்றோம், தூங்கும்போது கனவு வருது, அதுல நமக்கு நிறைய நண்பர்களோட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கனவு, டூர் போற மாதிரி ஒரு கனவு, நாய் துரத்துற மாதிரி ஒரு கனவு, இப்படி எல்லாம் விதவிதமான கனவுகள் நமக்கு வருது. ஆனா அந்த கனவெல்லாம் கனவு காணுகின்ற வரைக்கும் உண்மைதானே. அப்ப அங்க ஒரு உலகம் படைக்கப்பட்டு தானே நீங்க அந்த உலகத்துல விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கனவு காணுகின்ற வரைக்கும் அந்த உலகத்துல விவகாரம் நடக்குதா இல்லையா? அப்ப எப்படி படைக்கப்படவே இல்லை என்று சொல்ல முடியும்? கனவு படைக்கப்பட்டிருக்கு, அந்த கனவுல உலகம் படைக்கப்பட்டிருக்கு, ஆனா அது பொய்யன்னு எப்ப தெரியும் உங்களுக்கு? நனவு உலகத்துக்கு வந்த பிறகு, விழிச்சுக்கிட்ட பிறகு, கனவுலிருந்து விழிச்ச பிறகு நான் கேட்கறேன், என்னங்க பதறிட்டு எழுந்தீங்க, என்ன ஆச்சுங்கன்னு கேட்கறேன். அது என்ன கேங்க, போங்க, கனவு காணும்போது ஒரு நாய் துரத்துதுங்க, நான் அப்படியே பயந்துக்கிட்டு ஓடுறேன், நல்ல வேலை டக்குன்னு கனவு தெளிஞ்சிடுச்சு, இல்லைன்னா அந்த நாய் கடிச்சிருக்கும், அப்போ அந்த கனவு வந்து ஒரு பொய்ங்க அப்படின்ட்டு நீங்க கனவுலிருந்து கலைஞ்சி வெளியே வந்து அது பொய்ன்னு ஒத்துக்கிறீங்கல்ல. அப்போ அது என்ன நிலையில ஒத்துக்க முடியுதுன்னா, நனவு நிலையில வந்த பிறகு, விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு, விவேகம் வந்த பிறகு. அதுக்கு முன்னாடி கனவுல தெரியல. அது மாதிரி ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நனவு உலகமும் அப்படி ஒரு கனவு உலகம் தான், தோற்றம் மாத்திரம்தான். அப்ப இதை எப்போ உங்களுக்கு புரியும்? கனவுல இருந்து எப்படி நீங்க நனவு உலகத்துக்கு விழிச்சுக்கிட்டு எழுந்த பிறகு பொய்ன்னு கண்டுபிடிச்சிங்களோ, தோற்றம் மாத்திரமேன்னு கண்டுபிடிச்சிங்களோ, பொய்ன்னு கூட சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாது, கனவு காணும் வரைக்கும் உண்மை இல்லையா? அது மாதிரி இந்த நனவு உலகத்தையும் பொய் என்று சொல்ல வேண்டாம், விழிச்சுக்குங்க, உண்மையான விழிப்பு வர வேண்டும் உங்களிடத்துல. அப்ப உண்மையான விழிப்பு வந்து விழித்து கொண்டால் இதுவும் தோற்றம் மாத்திரமேன்னு புரிஞ்சு பிறகு, இப்ப நம்ம லைவ்லயே கனவை பார்க்கலாம்ல. கனவு காணும்போது கனவே கனவுதான் தெரியாம பார்த்துட்டு இருந்தோம் ஒரு காலத்துல. இப்ப இன்றைக்கு வரைக்கும் அப்படிதான் நம்ம பண்றோம். அப்ப நைட்டு தூங்கும்போது கனவு காண்றோம், அந்த கனவு கனவுன்னு தெரியாமயே பார்த்துக்கிட்டு தானே பதறிக்கிட்டு இருக்கிறோம். அந்த கனவுல நிறைய பணம் வர்ற மாதிரி கனவு இருந்தா கூட, ஆஹா நான் பெரிய பணக்காரன் ஆயிட்டேன்னு கனவு காண்றோம். அப்புறம் எழுந்து பார்த்தா பழைய மாதிரியே இருக்கிறோம். அல்லது பெரிய பணக்காரன் ஒருத்த பிச்சைக்காரன் மாதிரி கனவு காண்றான், ஐயோ நான் பிச்சைக்காரன் ஆகிட்டேன்னு அழுகுறான். அப்புறம் எழுந்து பார்த்தா அவன் பைப்பையும் போல பணக்காரனாவே இருக்கிறான். அப்ப கனவு வச்சு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டான். அந்த கனவு வாழ்க்கைய அதை கனவு காணுகின்ற வரைக்கும் அவனுக்கு பதட்டத்தை பயத்தை ஆசைய எல்லாமே கொடுத்தது. அது வந்து நனவு வாழ்க்கைக்கு வந்த பிறகு அவனால போய், அதாவது தோற்றம் மாத்திரமே அது ஒரு பொய் தோற்றம் என்று புரிந்து கொண்டது போல, இப்பவும் இந்த நனவு உலகத்துல வாழும் போதே இது பொய் தோற்றம் என்று தெரிந்து கொண்டு வாழ்ந்தா நமக்கு பாதிப்பு இல்லைங்கிறத சொல்ல வராங்க ரிஷிங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க, கான்செப்ட் இவ்வளவுதான். இந்த உலகத்தை நீங்க நீக்க முடியாது. போலி அப்படின்னு எப்படி ஒதுக்க முடியும்? கண்ணு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாம் இருக்காங்க. நம்ம கண்ணு முன்னாடியே ரிலேஷன்ஸ் இருக்காங்க, நம்ம கண்ணு முன்னாடியே பேங்க் பேலன்ஸ் இருக்கு, எல்லாம் நமக்கு உறவுகள் உத்தியோகம் எல்லாமே இருக்கு. அப்ப இது எப்படிங்க நீங்க பொய்ன்னு சொல்ல முடியும்னா, பொய்யின்னு சொல்லல, தோற்றமா இருக்குப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை படத்தை பாக்குற மாதிரி பாத்துட்டீங்கன்னா பாதிப்பு இல்லை. அதுல வரக்கூடிய சீன்ஸ்னால சீரியஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இங்க ஞானிகள் நமக்கு காட்டி கொடுக்குற மிகப்பெரிய ரகசியம். அது புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு உலகம் தோன்றவே இல்லை, அசத் என்று சொல்ல வேண்டியது இல்லை, மித்தியம் என்று சொல்லலாம். அப்ப மித்யா என்பதுதான் இங்க சரியான வார்த்தை. அப்போ பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா அப்படிங்கிறது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ உலகத்தில பல வித்தியாசங்கள் இருக்கலாம், பூத வேறுபாடுகள், குண வேறுபாடுகள், வடிவ வேறுபாடுகள் போன்றவைகள் எல்லாம் காணப்பட்டாலும் அவைகள் அனைத்துமே மித்தியை தான். அதனால் அவற்றை மிக நுண்ணியமாக பகுப்பாய்வு செய்வதுதான் ஞானம் என்று இங்க நிரூபணம் செய்தார். அப்ப நம்ம அதை பகுப்பாய்வு பண்ணி இப்ப நம்ம விவேகத்தை விசாரணை பண்ணி பார்த்து இதுதான் ஞானத்துக்கான வழி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப அடுத்தது 80வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பார்த்தா, இப்ப பிரம்மமாகிய சத்து தன்னிடத்தில் இருக்கின்ற படைப்பின் அம்சமாக மாயையினால் வெளிப்படுத்தப்பட்ட ஆகாசம் வாயு போன்ற பல பூதங்களை உண்டாக்கி பார்க்குது இல்லையா? அப்ப அந்த மாதிரியே அதன் இடத்துல இருந்து ஒரு பகுதி வாயு தோன்றுகிறது. ஆகாசம் போலவே வாயுவும் மித்யா. இந்த உண்மையை நீண்ட காலம் மனதில் பதிய செய்த பின்பு வாயு என்ற பிடிப்பையும் சாதகன் விட வேண்டும் அப்படின்னு 80வது ஸ்லோகத்துல புரிய வைக்கிறாரு. அப்போ நாம இந்த விசாரணை பண்றோம். அதாவது இங்க பிரம்மம் மட்டும்தான் இருக்கிறது, சத்து மட்டும் இருக்கிறது, சத்தின் மீது இந்த உலகம் தோன்றுகிறது. அதற்கு எது ஊடகமா இருக்குன்னா மாயை. அந்த மாயைங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, நம்முடைய மனசு. அதாவது மாயை எங்கிருந்து வந்தது அப்படின்னா, பிரம்மத்துக்கும் இந்த உலகத்துக்கும் இடையில ஒரு இன்டர்லிங்க் கிரியேட் பண்ணுது இந்த மாயா. அது மனசு தான் இப்படி கிரியேட் பண்ணுது. அப்போ இங்க உண்மையா என்னன்னா, சத்துக்கும் உலகத்துக்கும் இடையில இப்ப மனசு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். சத்துக்கும் உலகத்துக்கும்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப என்னுடைய அறிவுல இப்ப இந்த உலகம் தோன்றுது. ஆனா இந்த உலகம் தோன்றுவதனுடைய நோக்கம் என்னிடத்துல இருக்கிற மனசு. அப்ப இந்த நிலையில தான் இந்த படைப்பு இருக்குது. அப்ப இந்த படைப்புல நமக்கு பஞ்சபூதங்கள் வந்திருக்கு. அந்த பஞ்சபூதங்கள்ல எப்படி ஆகாயம் வந்ததோ அது போல வாயு வந்ததோ அது மாதிரி இன்னும் மற்ற பூதங்களும் வரும். அப்ப இதெல்லாம் வந்து தோற்றம் தான் அப்படின்னு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று இந்த 80வது ஸ்லோகத்துல சொல்றாரு. அப்ப வாயு என்பது ஒரு தனி உண்மை அல்ல, அது பிரம்மமாகிய சத்தின் மீது தோன்றும் ஒரு மித்தியை தோற்றம். ஆகாசம் மித்தியை என்று நாம் புரிந்து கொண்டது போலவே வாயுவும் மித்தியை என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மை மனதில் நன்றாக நிலை பெற்ற பின்பு சாதகன் வாயு என்ற உலகப்பற்றையும் விட்டுவிட வேண்டும் என்று இந்த 80வது ஸ்லோகத்துல சொல்றார். அப்ப இந்த விசாரணையை நம்ம விவேகத்தால புரிந்து கொண்டு விட்டுவிட்ட பிறகு அந்த மித்திய தன்மை நமக்கு நன்கு புரிந்து கொள்ள முடியும். அந்த புரிதல் வந்து நம்ம இடத்துல என்ன ஆழமான ஒரு ஞானமாக ஒரு தெளிவாக மாறும். ஏன்னா அந்த தெளிவு தான் நமக்கு வந்து விவேகம்னு சொல்றோம். புரிஞ்சுக்கிட்டேன், உண்மையா இங்க ஆகாயம் ஒன்று இல்லை, உண்மையா இங்க வாயுங்கிறது ஒன்று இல்லை, அதெல்லாம் பஞ்சபூதங்களுடைய தோற்றம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டேங்கிற தெளிவு வந்துடும். அதன் பிறகு நம்ம அந்த பூதத்தின் மீது உள்ள பற்றை விட்டுவிட வேண்டும். அப்போ இந்த நிலையில நம்ம பூத விவேகத்தினுடைய நடைமுறை என்ன, எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பூதம் அந்த பூதத்தினுடைய செயல் அப்படின்னு நம்ம இங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஆகாசம் அப்படின்னா அது மித்திய என்று புரிந்து விடுவது முதல்ல. அதே மாதிரி வாயு என்றால் அதுவும் வந்து ஆகாசத்திலிருந்து வெளிப்பட்டது. ஆகாசமே மித்தியா என்ற பொழுது அப்புறம் வாயு மட்டும் என்ன மித்தியா தானே, அப்ப அதுவும் மித்தியா என்று புரிந்து விட வேண்டும். அப்ப வாயுவிடமிருந்து அக்னி வந்தால் அதுவும் மித்தியாதான், அக்னியிடமிருந்து நீர் வந்தால் அதுவும் மித்தியாதான், அப்ப நீரிடமிருந்து பூமி வந்தால் அதுவும் மித்தியாதான். அப்ப இனிமேல் வரக்கூடிய பூதங்கள் எல்லாம் மித்தியா தான். அந்த மித்தியாங்கிற ஒரு விஷயத்த நம்ம திருப்பி திருப்பி விரிவா பார்க்க வேண்டியது இல்லைங்கிறதுனால நம்ம இப்ப குயிக்கா போறோம். அப்ப இங்க இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு இந்த பாடத்திட்டத்தின் மூலமா நமக்கு ஒரு தெளிவு ஒரு அறிவு வந்து விட்டாலும், ஞானத்தினால நாம வந்து இந்த உலகத்தை துறக்கிறது தான் விசேஷம். ஏன்னா பற்று துறக்கிறதுனா மனதுல வந்து இது உண்மை என்று நம்புற வரைக்கும் பற்று இருக்கும். அந்த மனதுக்கான புரிதல் வந்து விட்டா, தோற்றம்னு புரிதல் வந்து விட்டா பற்று விட்டு விடும். அப்ப எப்படி இதை விடுறது? அதுதான் சினிமாவில் வந்து நகைகளோ அல்லது தங்க காசுகளோ சிதறி கிடக்குது. நீங்க தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு இருக்கீங்க, வெள்ளை திரையில வந்து தங்க காசுகள் அப்படியே கொட்டுற மாதிரி ஒரு சீனு. அதை பார்த்த உடனே ஆக தங்க காசு கொட்டுது, நம்ம போய் எடுத்து ஓடி போய் அள்ளி பிடிச்சிக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் அது திரைப்படம், அது தங்க காசு கொட்டுற மாதிரி சீன் எடுத்துருக்குறான், அந்த காசு நமக்கு வேல்யூ இல்லைன்ட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அப்போ அந்த இடத்துல நமக்கு பற்று இல்லை பார்த்தீங்களா. என்ன காரணம்? அது சினிமாங்கிறதுனால. பட் இங்கே ரியல் லைஃப்பில் தங்க காசு கொட்டுற மாதிரி ஒரு சீன் வருதுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஓடி போய் தங்க காசை எடுத்துக்கிட்டா நம்ம லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அடித்து பிடிச்சிட்டு ஓடுறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்னா, இந்த உண்மை உலகத்தை வந்து இருக்குதுன்னு நம்ம கண்ணெதிரில் அனுபவமாக்குறதுனால இது உண்மை என்று அதை பற்றுறோம் இல்லையா. அந்த பற்று வந்து இப்போ ஞானத்தால் விட்டு விட முடியும். அப்போ நமக்கு ஆசை போயிடும். அப்போ என்ன ஆகும், எல்லாரும் ஓடி போடி பிடிப்பான், நாம் ஓடி பிடிக்க மாட்டோம். இப்போ நிறைய எக்ஸாம்பிள் எல்லாம் எப்படி பார்க்கலன்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு டாஸ்மாக் சரக்கு ஏற்றிக்கிட்டு போகிற ஒரு லாரி போகிறான். அவன் நிறைய வந்து பின்னாடி கேஸ் கேஸாக அந்த சரக்கு பாட்டில் அடுக்கி வச்சுருக்கான், பூரா டாஸ்மாக் சரக்கு. அந்த லாரி என்னாவது ஆக்சிடென்ட் ஆகி சாஞ்சிடுது. சாஞ்ச உடனே அந்த டாஸ்மாக் லாரி கீழே விழுந்த உடனே அந்த கேஸ் கேஸாக இருக்கிற பெட்டியெல்லாம் வெளியே வந்து விழுந்து பாட்டில் பூரா வெளியே பலது உடையுது, பல பெட்டிகள் அப்படி சிதறி கிடக்குது. அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறவங்க அட அருமையான சரக்குடா வாடா வாடா எல்லாம் ஓடி போய் அந்த லாரி ஆக்சிடென்ட் ஆனதை பத்தி கூட அவனுக்கு கவலை இல்லை. அந்த ஆக்சிடென்ட்ல டிரைவர் செத்து போனான்னா அவனுக்கு அவசியம் இல்லை, அவனுக்கு தேவை சரக்கு. அப்ப என்ன பண்றான், ஓடி போய் எடுறா எடுறா, எனக்கு ரெண்டு பாட்டில் எடுறா, நீ நாலு பாட்டில் எடுறான்ட்டு எல்லாம் ஆளுக்கு அந்த டாஸ்மாக் சரக்கு அழுறானுங்க. இது நடக்குது, நான் உண்மையை சொல்லிட்டு இருக்கிறேன், இப்ப உண்மையாவே நடக்கிற சீனு. இது இது மாதிரி போய் ஆளுக்கு வந்து டாஸ்மாக் சரக்கு எடுத்துக்கிட்டு இவன் நாலு பாட்டில் அவன் பத்து பாட்டில்னு அவனுக்கு சக்தி கொடுத்துருவாரு, பாட்டில் தூக்கிட்டு ஓடுறான். அப்போ அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்க, அந்த டாஸ்மாக் சரக்கு அவனுக்கு தேவை இருக்கு இல்லையா, அவன் அவன் விரும்பக்கூடிய ஒரு பொருள் இல்லையா, அதனால் அவன் அந்த சரக்கை தூக்கிட்டு ஓடுறான். அந்த பக்கம் நம்மளை மாதிரி ஆட்கள் போகிறோம், நம்ம ஓடி போய் எடுறான், எனக்கு ரெண்டு பாட்டில் எடுறான்னு எடுப்போமா. நம்ம தண்ணி போடுற பழக்கமும் இல்லை, அந்த டாஸ்மாக் சரக்கினுடைய வாசம் நமக்கு பிடிக்கவும் இல்லை. அப்போ நாம் என்ன பண்ணுவோம், அந்த நாத்தம் பிடிச்ச லாரி பக்கத்தில் எதுக்கு போகணுன்ட்டு நம்ம ஒதுங்கி போவோம். ஏன்னா அது உடஞ்சி வேற ஸ்மெல் வந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல டாஸ்மாக் சரக்கினுடைய ஸ்மெல் வேற ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நாம் அந்த டாஸ்மாக் சரக்கினுடைய நாத்தமும் அந்த அட்மாஸ்பியரையும் நம்ம என்ன பண்ணுறோம், வெறுத்துட்டு அதே ஐட்டம் தான், பட் நாம் தண்ணி அடிக்கிறது இல்லை, நமக்கு டாஸ்மாக் மேலே விருப்பம் இல்லைங்கிறதுனால நாம்பள மாதிரி ஆட்கள் ஒதுங்கி போகிறதும், ஒரு சில மனிதர்கள் அதை ஓடி போய் சரக்கை பாட்டில் கலெக்ட் பண்ணுறதும் எப்படி நடைமுறையில் நம்ம பார்க்குறோமோ அப்படித்தான் இந்த உலகத்தில் ஞானிகளும் அஜ்ஞானிகளும் இருக்கிறாங்கங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஓமானம். ஏன்னா நடைமுறை ஓமானம் கொடுக்கணும் இல்லையா. நம்ம வந்து பழைய மாதிரி வேதாந்த மாதிரி இல்லை, ஓமானம் கொடுத்தோம்னா நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. இப்போ டாஸ்மாக் சரக்கு ஓமானம் கொடுத்தோம்னா இன்றைய மக்களுக்கு நல்லா புரியும். அதனால இந்த ஓமானத்தை எடுத்து இப்ப நான் பொருத்தி பேசுறேன். ஏன்னா நாட்டில் அதாவது காலத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாற்றி தானே பேச வேண்டியதாக இருக்கேன். அப்போ இன்றைக்கு இந்த ஓமானத்தை எடுத்துக்கோங்க. அப்போ என்னன்னா, இப்போ சரக்கு மேலே இருக்கிற பற்று தான் அந்த லாரியிலேருந்து அதை பொறுக்க சொல்லுது, பற்று இல்லாதவன் அதை கடந்து போறான். அது மாதிரி இப்ப இந்த பாதையில ஞானம் வந்த பிறகு ஞானிகள் இந்த உலகத்தை கண்ணு முன்னாடி பார்ப்பாங்க, தங்க காசே கொட்டினாலும் எடுக்க மாட்டாங்க, தங்க மலையே பொழிஞ்சாலும் அப்படியே வேடிக்கை பார்ப்பாங்க. மற்றவன்லாம் அள்ளுவான், ஐயோ எனக்கு தங்க காசு விழுது, என்னடா இருந்தாலும் பேக் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் பைத்தியக்காரமா இருப்பான் போல் இருக்குன்னு அவன் தங்க காசை அள்ளிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். ஆனா ஞானிகள் வந்து மாய விளையாட்டுல இப்படி ஒரு சீன் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத வேடிக்கை பார்ப்பாங்க. அப்போ நம்ம மாதிரி ஆட்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னடா ஞானி இப்படி எதுவுமே விரும்பாமல் இருக்கிறான்னா அதான் ஞானி. அதாவது இந்த உலகம்ங்கிற ஒரு விஷயத்தின் மேலே அவன் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதில் என்னத்து போய் பற்று வைக்கிறதுக்கு இருக்கு, அதில் போய் பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு, அதன் மீது ஆர்வம் காட்டுவதற்கு என்ன இருக்கு. அவனிடத்துல வந்தா வரட்டும், போனா போட்டோம், அவனா எதையும் விரும்ப மாட்டான், அவனா ஓடி போய் எடுக்க மாட்டான், அவனுக்கு வந்து வர்றதையும் வேண்டான்னு சொல்லவும் மாட்டான். ஏன்னா வேண்டுதல் வேண்டாமையிலான், அப்படிதான் ஞானிகள் வாழ்க்கை. அது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி வாழ்றவங்க தான் உண்மையான ஞானிகள். அதாவது உலகம்ங்கிறது அவங்க கண்ணு முன்னாடி இருக்குங்க, எல்லா விவகாரமும் நடக்குங்க, ஆனா அவர்கள் அதுல பற்று இல்லாம இருப்பாங்க, அவங்க எதுலையும் மயங்க மாட்டாங்க. ஆனா சராசரி மனிதன் அப்படி இல்லை, அதாவது அவனுக்கு மயக்கம் இருக்கும். இப்ப ஏதாவது பணம் கொடுக்குறாங்க, இப்ப பாத்தீங்களா உதாரணம் எடுத்துக்கலாமே, நம்ம கவர்மெண்ட் பணம் கொடுக்குறாங்க, இந்த இதுக்கு பணம் கொடுக்குறாங்க, அங்க போய் நின்னா கியூல நின்னா இங்க பணம் வாங்கிக்கலாம், இங்க இலவசம் கொடுக்குறாங்க அப்படின்னா நிறைய பேர் போய் நின்று அந்த கியூல நின்று அந்த இலவசத்தை வாங்குறாங்க, பணத்தை வாங்குறாங்க. ஆனா இந்த ஞானத்தை அடைஞ்சவன் அதை விரும்ப மாட்டான், நாம போய் அந்த கியூல நின்று அந்த பணத்தை வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்ட்டு அவன் அதை வெறுத்து ஒதுக்கி நிற்பான். அதாவது விருப்பு வெறுப்பு இல்லை, அவனுக்கு அது தேவையில்லை அவ்வளவுதான். அதனால அவன் வாழாம இறந்து போயிட்டானா, இல்லை. இப்ப நிறைய பேர் நினைக்கலாம், என்னடா நாமெல்லாம் இப்படி கனெக்ட் பண்ணிட்டு வந்து சந்தோஷமா இருக்கிறோம், இந்த ஆளுக்கு இது கனெக்ட் பண்ண தெரியாம வாழ தெரியாம இருக்கிறான்னா அவனுடைய வாழ்க்கை அவன் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறான். அவனுக்கு போதும் என்ற மனசு அவ்வளவுதான், அவனுக்கு எது கிடைக்குதோ அதை விரும்பி ஓகேன்னு எடுத்துக்கிறான். இவனுக்கு இன்னும் தேவை இருக்கு, அதனால இவன் ஓடிக்கிட்டு இருக்கிறான். இவ்வளவுதாங்க வித்தியாசம். இந்த மாதிரி வாழ கத்துக்கிறோங்கிறத இங்க விவேகத்தினால வரக்கூடிய ஞானம் பற்றை துறக்க வைக்கும். இதுதான் இந்த பூத விவேகத்தினுடைய சாதனை முறை என்று இங்க சொல்லி தராங்க. அப்ப பூத விவேகத்தினுடைய விஷயம் என்னன்னா, இப்படி ஒன் பை ஒன்னா ஒரு டாபிக் எடுத்துட்டு வராரு. அங்க ஆகாய பூதம் வரலாம், ஆகாய பூதத்திலிருந்து வாயு பூதம் வரலாம், வாயுவினிடத்திலிருந்து அக்னி, நீர், நிலம் என்று எவ்வளவு பூதங்கள் வந்தாலும் இவைகள் எல்லாம் உண்மையில் மித்தியை, தோற்றம் மாத்திரமே. அதனால் இதன் மீது பற்று வைப்பது பயனற்ற காரியம் என்று தெளிவுபடுத்துகிறார்கள் என்று நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். அப்ப புரிதல் என்பது ஒரே ஒரு முறை புரிந்து கொள்வதால் இது வருவதும் அல்ல, அது பல முறைகள் மனத்திற்கு பழக்கமாக மாறும்போது மட்டுமே அதன் வாயிலாக உலகப்பற்றுகள் இயல்பாக குறையும். இதுவே அத்வைத சாதனையின் உள் ரகசியம் என்று இந்த செயலையும் 80வது செயலில் புரிய வைக்கிறார். அப்ப நம்ம அதை நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நம்ம இந்த வேதாந்த சாஸ்திரத்தை நம்ம ஆழமா படிச்சுக்கிட்டு ஒரு டைம் படிச்சுட்டா எல்லாம் புரிஞ்சிருமானா, அப்படிலாம் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா மனசுக்கான புரிதல் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்து கொடுத்துதான் லிஃப்ட் பண்ணி கொண்டு வரணும். அப்ப அதனாலதான் நம்ம வந்து ஒரு டைம் கடோ உபநிஷத்தை எடுத்த உடனே அடுத்தது தைத்திரிய உபநிஷத்தை எடுக்கிறோம், அப்புறம் அது முடிச்ச உடனே கேன உபநிஷத்தை எடுக்கிறோம். அப்ப என்னங்க, ஒரே உபநிஷத்தை எடுத்தா போதாதானா? போதாது. ஏன்னா மனசு என்னன்னா அப்போதைக்கு சரின்னு கேட்கும், எல்லாம் அருமையா இருக்குங்க, அப்புறம் சூப்பர் சூப்பருங்க, அப்புறம் கடைசியில போய் இயல்பான வாழ்க்கையை வாழும். அப்ப இது மனதனுடைய போக்கு, ஏமாற்றம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா அது மீண்டும் மீண்டும் இந்த துவைதத்துல இந்த இருமைகள்ல பற்று வச்சுக்கிட்டு நம்மளை சிக்க வச்சுக்கிட்டே இருக்குங்கிறதுல இருந்து விடுதலை ஆகணும்னா அதுக்கு நிறைய ஸ்ட்ராங் டோஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அது வந்து அடி விழுந்து அடி விழுந்து அந்த அழகாக ஒரு சிற்பமாக மாறுவது போல இங்கு மனசு செதுக்கப்பட்டு அந்த தூய அறிவாக பிரகாசிக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா மாறாது அது. ஏன்னா வாசனை இருக்கு இல்லையா, சம்ஸ்காரம் இருக்கு, பல பிறவிகளுடைய வாசனைகளை அவ்வளவு சீக்கிரம் விட்டுவிட முடியாது மனதினால. அதனுடைய போக்கு வந்து எதையும் பற்றுவதுங்கிறது அந்த மனதனுடைய இயல்பு என்பதனால அது மாயா. அப்ப இந்த மாயை இப்படிதான் தோற்றத்துல நம்மளை மாட்ட வச்சு நம்மளை மயக்கமடைய செய்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப மித்திய என்று நிலையாக புரிந்தால் பற்று தானாக விடுபட்டு விடும் என்று 80வது ஸ்லோகத்துல சொல்றார். அடுத்து 81ல் என்ன சொல்றாருன்னா, இதே முறையில் அக்னியையும் விசாரிக்க வேண்டும். அது வாயுவை விட சிறிது குறைவாக இருப்பது போல் தோன்றுகிறது. பிரம்மாண்டத்தின் ஆவரணங்களில் இவ்வாறு ஒவ்வொரு பூதமும் மற்றொன்றை விட அதிகம் குறைவு என்பதாக விசாரித்து பார்க்க வேண்டும் என்று இங்க சொல்றார். அப்ப எப்படி அந்த குறைவுங்கிறது எந்த அடிப்படையில சொல்றாரு அப்படின்னா, ஆகாயம்ங்கிற மிகப்பெரிய பிரம்மாண்ட பூதத்திலிருந்து வாயுங்கிற ஒரு பூதம் வந்தது, அந்த வாயுங்கிற பூதத்திடமிருந்து அக்னிங்கிற ஒரு பூதம் வந்தது அப்படின்னா, அப்ப அக்னியை விட வாயு தானே முன்னாடி வந்திருக்கு. அப்ப அதனிடமிருந்து தானே அக்னி வந்திருக்க முடியும். அப்ப அக்னியை விட வாயு பெருசு, வாயுவை விட ஆகாசம் பெருசு. அப்புறம் அடுத்தது அப்படியே கீழே போக போக அக்னியை விட நீர் சிறுசு, நீரை விட பூமி சிறுசு, இப்படி வந்து இங்க படைப்பு இருக்கு. உண்மையிலேயே படைப்பு அப்படிதான் இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க பிரபஞ்சத்துல இப்ப இந்த பூமிங்கிற பந்துல நீர் எவ்வளவு இருக்கு, நிலப்பரப்பு எவ்வளவு இருக்கு? நிலப்பரப்பு கம்மி தான், நீர் பரப்பு தான் முக்கால் பங்கு இருக்கு. அப்ப நீர் தான் பூமியை விட அதிகமா இருக்கு. அப்ப நீரை விட அக்னி அதிகமா இருக்கு. நீரை விட அக்னி எப்படி அதிகமா இருக்கு? பூமியை விட சூரியன் பவரா இருக்கானா இல்லையா? அதே மாதிரி காற்று அக்னியை விட அதிகமா இருக்கு. காற்று எங்கும் எதிலும் வியாபித்து இருக்கிறது. அதே மாதிரி அந்த காற்று இருக்கக்கூடிய இடத்துக்கு மேல ஆகாயம் இருக்கிறது, அந்த ஆகாயம் காற்றை விட பெரியது. அப்ப இப்படிதான் இங்க படைப்பு இருக்கு. அப்ப வாயு மித்தை என்று விவேகத்தினால நம்ம புரிந்து கொண்ட பிறகு, வாயு வந்து எப்படி மித்தியான்னு புரிந்து கொண்டோமோ அது போல அக்னியையும் அதே முறையில் விசாரிக்க வேண்டும். அக்னி வாயுவை போலவே எல்லாவற்றிலும் பரவவில்லை, அது சிறிது குறைந்த அளவில் தோன்றுகிறது. ஆக பிரம்மாண்டத்தின் பல்வேறு அடுக்குகளில் ஒவ்வொரு பூதமும் மற்றொன்றை விட அதிகம் அல்லது குறைவாக தோன்றுகிறது. இதையும் சாதகன் விவேகமாக கவனித்து பார்க்க வேண்டும் என்று இந்த 81வது ஸ்லோகத்திலே புரிய வைக்கிறார். அப்ப இங்க வந்து அந்த பரவலுடைய வரிசையை முக்கியத்துவம் கொடுத்து பேசுறாரு. இந்த செயல்ல என்ன சொல்றாருன்னா, ஆகாசம் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்ட பரவல், வாயு அதை விட கொஞ்சம் குறைந்த பரவல், அக்னி அதை விட இன்னும் குறைவு, நீர் அதை விட இன்னும் குறைவு, பூமி இன்னும் குறைவு அப்படின்ட்டு இங்க அந்த பரவல், பரவல்னா அதனுடைய வியாபகம் சக்தியை இங்கு சுட்டி காட்டுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட பரவல் அளவு மாறினாலும் அதனுடைய சக்தி மாறினாலும் இந்த பஞ்சபூதங்களின் அடித்தளம் மாறுவதே கிடையாது, அது சத்து மாத்திரமே அப்படின்ட்டு மீண்டும் இந்த ஸ்லோகத்துல நிரூபணம் பண்றார். எல்லா ஸ்லோகத்தையும் என்ன பண்ணுவாருன்னா, வித்யாரண்யர் ஆகட்டும் வேதமாகட்டும் கடைசியா அந்த சத்து தான் இருக்கு, சத்து தான் இருக்குன்ட்டு நிரூபணம் பண்ணும். அதை தான் இவரும் எடுத்து நிரூபணம் பண்றாரு. அப்ப அந்த நிரூபணத்துல சத்து மாத்திரமே இருக்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல இந்த மாதிரி பரவல் சப்ஜெக்ட் எடுத்துக்கிறாரா? அப்படிப்பட்ட பூதங்கள் வந்து எல்லையற்றவைகள் அல்ல, அவைகள் வரம்புள்ள தோற்றங்கள். வரம்பு இருப்பது மித்தியின் அடையாளம், வரம்பு இல்லாதது சத்துவம் மட்டுமே. இதை தொடர்ந்து நினைப்பதே இந்த இடத்துல நிதித்தியாசனம் என்று நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்க சத்தினுடைய அதிஷ்டானத்துல வெளிப்பட்ட பஞ்சபூதங்கள் வந்து சத்தை விட மீறிவிட முடியாது. ஆகவே எல்லையற்ற அந்த பரவல் இருக்கு இல்லையா, அது வந்து சத்தை மீறி பரவிவிட முடியாது என்று இங்க புரிய வைக்கிறாங்க. அப்ப மற்றவையெல்லாம் வரம்புள்ளவையாக இருக்கின்றன, ஆனா வரம்பில்லாத எது இருக்கிறதோ அதுவே பிரம்மம் என்று இந்த 81வது ஸ்லோகத்துல மீண்டும் சத்தை நிரூபணம் செய்கிறார். அடுத்தது 82வது ஸ்லோகத்துல, வாயுவை விட 10 ஒரு பகுதி குறைவான அக்னி வாயுவில் தோன்றுகிறது. இந்த அதிகம் குறைவு என்ற ஒழுங்கு பஞ்சபூதங்களில் 10 ஒரு அளவாக இருப்பதாக புராணங்களில் கூறப்பட்டிருக்கிறது என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்ப இங்க வந்து என்னன்னா, ஒவ்வொரு பஞ்சபூதங்களுடைய படைப்பு இன்னொரு பூதத்திலிருந்து வெளிப்பட்ட பொழுது அதுல இருந்து சில மடங்கு குறைவு காணப்படுகிறது. அது மாதிரிதான் இங்க வாயுவில இருந்து அக்னி வரும்போது அந்த வாயுவை போல அது அதிகமாக பரவவில்லை என்றாலும் வாயு சக்தியை விட குறைவான சக்தி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த அதிகம் குறைவு என்ற ஒழுங்கு பஞ்சபூதங்களிலும் இதே போல் தொடர்கிறது, இதை புராணங்கள் விளக்குகின்றன என்று நம்ம பார்த்தோம். அப்ப இந்த ஸ்லோகம் பஞ்சபூத பரவல் ஒழுங்கை விளக்குகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொரு பூதமும் முந்தைய பூதத்தை விட இங்கு குறைவாகவே பரவி வெளிப்படுகிறது என்று பார்க்க முடிகிறது. அப்படிதான் நம்ம அந்த பரவல் முறை வந்து நம்ம போன தடவை பார்த்த அதே ப்ராசஸ் தான் இதுலயும் சொல்றாரு. அப்ப அடுத்தது, பூதங்கள் அளவால் வேறுபடலாம், ஆனால் அவைகள் அனைத்தும் மித்தியா. இந்த வேறுபாடுகள் விவேகத்திற்கு உதவும் உபாயம், இறுதியில் அவைகளும் விடப்பட வேண்டும். அப்ப பூதங்களின் அளவுகள் வேறுபடலாம் மாறுபடலாம், ஆனால் சத்தில் எந்த அளவுகோலும் கிடையவே கிடையாது என்று இந்த ஸ்லோகத்துல நிரூபணம் பண்றார். 82. இப்ப 83 போறோம். இப்ப நான் சொல்லிட்டேன், 78 to 82 வரைக்கும் நான் ஸ்பீடா போயிடுவேன், 10 ஸ்லோகம் எடுக்க போறேன். ஏன்னா டாபிக் இவ்வளவுதான், அந்த பூதம் குறைஞ்சது ஏறிச்சின்னு இப்படி பிரிச்சு பிரிச்சு விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால உங்களுக்கு கான்செப்ட புரிய வச்சுட்டு சப்ஜெக்ட் வைஸ் போயிட்டு இருக்கிறேன். அடுத்தது, அக்னி உஷ்ணம் மற்றும் ஒளி என்ற இயல்புடையது, அதிலும் முந்தைய பூதங்களின் குணங்கள் தொடர்கின்றன. அக்னி இருக்கிறது என்று சொல்வதில் அது தத்துவமற்றதாக இருந்தாலும் அதற்கு ஒளி மற்றும் தொடுதல் என்ற குணங்கள் இருக்கின்றன அப்படின்னு இந்த 83வது ஸ்லோகத்துல அந்த அக்னியினுடைய குணத்தன்மையை வெளிப்படுத்துறார். அப்ப அப்படிப்பட்ட அக்னியிடம் தனிப்பட்ட குணங்கள் என்று பார்த்தால் உஷ்ணம் மற்றும் ஒளி, ஆனால் அதுவே அதன் முழு இயல்பு அல்ல. மேலும் அதனிடத்திலே முந்தைய பூதங்களின் குணங்களும் தொடர்கின்றன. ஆகாயத்தில் இருக்கின்ற ஒளி, வாயுவினிடத்தில் இருக்கின்ற தொடுதல், இவைகளும் சேர்ந்து விட்டால் அப்ப அக்னி இடத்திலே 4 குணங்கள் இருப்பது போல நம்ம பார்க்க முடியும். அப்ப அக்னி ஒரு புதிய பூதமாக இருந்தாலும் அது முந்தைய பூதங்களின் குணங்களையும் தன்னுள் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்த மீண்டும் இங்க விளக்குறார். அப்ப இங்க நம்ம இதே மாதிரி பார்க்கும்போது அக்னியுடைய அமைப்பு பார்த்தா, அதனுடைய அம்சம், அதற்கு மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப பொதுவா இருப்புன்னு எடுத்தா சத்து மட்டும்தான் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். தோற்றம்னு எடுத்துக்கிட்டா மாயா மட்டும்தான் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். அப்ப ஒளின்னு எடுத்தா எந்த இடத்துல இருக்கு குணம்னா ஆகாசம். தொடுதல்னு எடுத்துக்கிட்டா வாயு. ஒளி அப்படின்னா இந்த சவுண்டுக்கு பதிலாக இங்க லைட்டு ஒளி, லைட்டு ஒளின்னா அது அக்னி. உஷ்ணம் என்றால் அதுவும் அக்னி இடத்துல காணப்படுகின்ற அம்சங்கள் என்று நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். சத்துக்கான அம்சம் என்ன? இருப்பு. சத்துனாலே அது இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி அக்னிக்குண்டான அம்சம் என்னன்னா ஒளியும் உஷ்ணமும் தான் அதன் இடத்துல இருக்கிறது என்று இங்க புரிய வைக்கிறார். அப்ப ஒவ்வொரு பூதமும் முந்தைய பூதங்களின் குணங்களை தன்னுள் கொண்டிருக்கும், இதுதான் பஞ்சீகரணம். நம்ம பஞ்சீகரணம் பண்ணும்போது ஒவ்வொரு பூதமும் இதுக்கு முன்னாடி இருக்கிற பூதங்களுடைய தன்மையை கொண்டிருக்குன்னு நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். அந்த குண வளர்ச்சியை வந்து நான் அந்த புலன்கள் அடிப்படையிலும் உங்களுக்கு புரிய வச்சேன், பஞ்சீகரணத்தின் அடிப்படையிலும் புரிய வச்சிருக்கோம். எப்படின்னா, இப்ப ஆகாசத்தினுடைய அம்சம் என்ன, குணம் என்னன்னா ஒளி. வாயுவினிடத்துல இருக்கிற குணங்கள் என்னன்னா ஒளியும் தொடுதலும். அக்னி இடத்துல இருக்கிற குணம் என்னன்னா ஒளி தொடுதல், அத்துடன் அதுக்கு ரூபம் ஒளி என்ற தன்மை. நீரின் இடத்திலே வந்து ஒளி தொடுதல் ரூபம் ருசி. பூமியின் இடத்திலே ஒளி தொடுதல் ரூபம் ருசி கந்தம். அப்போ இந்த குணங்கள் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே வருது. பூமி கிட்ட வரும்போது 5 குணங்கள் வந்துடுது. அப்ப 5 குணங்கள் அடிப்படையில ஒளி இருக்கு, ஒளியும் இருக்கு, தொடு உணர்வும் இருக்கு, ருசியும் இருக்கு, கந்தமும் இருக்கு. ஆக 5 குணங்களை கொண்டது பூமி. அப்ப இங்க வந்து அக்னியினுடைய விஷயத்துல வந்து என்ன சப்ஜெக்ட் தொடர்றாருன்னா, ஆகாய தத்துவத்தில் இருக்கிற ஒளியை வச்சுக்கிட்டு இருக்கு, காற்று தத்துவத்தினுடைய அந்த தொடுதலும் அதுகிட்ட இருக்கு, அதே சமயம் அதனிடத்துல சொந்த சக்தியா ரூபமும் ஒளியும் இருக்கு அக்னி இடத்துல. அக்னின்னா தோற்றமாகவும் வெளிச்சமும் கொடுக்கும், வெப்பத்தை கொடுக்குது இல்லையா, அது மாதிரி அவங்க அக்னியை புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இங்க அக்னி தத்துவத்தை பத்தி பேசுறாரு. அப்ப ஒளி தோன்றும், இருப்பு நிலைக்கும். அப்ப பூதங்களின் குணங்களை கவனிப்பது விவேகத்திற்கு உதவும். அந்த குணங்களை தொடர்ந்து விசாரித்தால் இறுதியில் சத்து மட்டுமே மிஞ்சும். இதுவே பூத விவேகத்தின் உள்நோக்கம் என்று மீண்டும் இந்த இடத்துல அதே விஷயத்தை சொல்றாரு. அப்ப பூதங்கள் அடுக்கடுக்காக இவ்வாறு வெளிப்பட்டு காணப்படும், ஆனால் சத்து மட்டும் எப்போதும் நிலைத்திருக்கும் என்று இந்த செயலில் நிரூபணம் பண்றார். இது 83. இப்ப 84, சத்து மாயா ஆகாசம் வாயு இவற்றின் அம்சங்களுடன் இணைந்திருக்கும் அக்னியின் தனிப்பட்ட குணம் ரூபம். அதனால் அக்னியில் உள்ள மற்ற அனைத்தும் சத்திலிருந்து வந்தவைகள் என்று புத்தியால் விவேகமாக பிரித்தறிய வேண்டும் என்று இந்த 84வது ஸ்லோகத்துல சொல்றாரு. 84ல என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்களோட ஒப்பிடுறாரு. அதாவது சத்து இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம், மாயாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், ஆகாசம்னா என்னன்னு பார்த்தோம், வாயுன்னு என்ன பார்த்தோம், அது மாதிரி அக்னியினுடைய தனிப்பட்ட குணங்களையும் நம்ம பார்த்துட்டோம். அதன் இடத்துல என்ன குணம் இருக்குன்னா ரூபம் இருக்கு, அந்த ஒளி வடிவமும் இருக்கு, அதன் இடத்துல அந்த வெளிச்சமா வெளிப்பட்டு காணப்படுது. அதனால அக்னியில் உள்ள மற்ற அனைத்தும் எங்கிருந்து வந்தது, சத்திலிருந்தே வந்தவைகள் என்று புத்தியால் பிரித்தறியப்பட வேண்டும் என்று இங்க புரிய வைக்கிறார். ஏன்னா சத்தின் அதிஷ்டானத்தில் தான் இங்க இந்த படைப்பு உண்டாக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு ஊடகமாக மாயை இருக்கு. மாயையின் மூலமாக வெளிப்பட்டு இவைகள் காணப்பட்டாலும் அதிஷ்டானம் என்னமோ சத்து மாத்திரமே. அப்போ அந்த சத்து தான் இங்க இவ்வாறு தோற்றத்தை உற்பத்தி பண்ணி காட்டி கொண்டிருக்குங்கிறது நமக்கு புரியணும். அந்த புத்தியால் இதை விவேகத்தால் பிரித்தறிய வேண்டும் என்று இந்த இடத்துல புரிய வைக்கிறார். சத்து என்ற இருப்பு, மாயா என்ற தோற்ற சக்தி, ஆகாசம் என்ற ஒளி, வாயு என்ற தொடுதல் ஆகிய இவைகள் அனைத்துடன் இணைந்திருக்கும் அக்னியின் தனிப்பட்ட குணமோ ரூபமும் அந்த வெப்பமும் அக்னியிடம் தோன்றும் அனைத்தையும் இவ்வாறு புத்தியால் விவேகமாக பிரித்தறிய வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்துல விளக்கம் கொடுக்கிறார். அதே மாதிரி அம்சம் மூல காரணம் பேசும்போது அதே தான் சொல்றாரு. அதாவது இருப்பு தான் சத்து, தோற்றம் தான் மாயா, அந்த சவுண்டு தான் வந்து ஆகாசம், தொடுதல் தான் வாயு, அப்புறம் அங்கே லைட்டு வெளிச்சம் அல்லது ரூபமாக முற்படுவது அக்னி. அப்படிதான் இது ரெண்டு அம்சம் இருக்குன்னு சொல்றாரு. அப்போ அக்னியில் நாம் காணும் அனைத்தும் அக்னியின் சொந்தம் அல்ல, அதில் சில குணங்கள் முந்தைய பூதங்களிலிருந்து வந்தவைகள். ஒன்று மட்டும்தான் அதன் சொந்த குணம். அப்போ அது என்ன அதனுடைய சொந்த குணம் அப்படின்னா, அதன் இடத்துல இருந்து வெளிப்பட்ட வெப்பம். அப்போ அக்னி அனுபவம் எப்படி இருக்குன்னா, குணங்களுடைய பிரிப்பு மிச்சம் என்ன இருக்குன்னா சத்து மட்டுமே மிச்சமாகிறது என்று விசாரணையின் முடிவில் நமக்கு புரியும். ஏன்னா கடைசியா நம்ம எல்லாத்தையும் விசாரணை பண்ணி நேர்த்தி பண்ணிட்டு போனா எங்க போய் நிற்போம், மீண்டும் சத்து தான். அப்ப குணங்களை பிரித்து பார்த்தாலும் கூட அங்கு மிஞ்சுவது எதுவோ அது சத்து மாத்திரமே என்றுதான் இந்த ஸ்லோகத்திலையும் நிரூபணம் பண்றார். இந்த ஸ்லோகம் வந்து 84. இப்ப அடுத்தது 85. அக்னியில் சத்தை பிரித்தெறிந்து அக்னி மிச்சே என்று மனதில் நன்றாக பதிந்த பின்பு நீர் அக்னியை விட 1/10 குறைவாக தோன்றுகிறது என்று சிந்திக்க வேண்டும் என்று அடுத்த நீர் பூதத்துக்கு வந்துட்டார். இப்ப அக்னியில என்ன புரிஞ்சுக்கிட்டோம், அக்னியும் நம்ம எல்லாம் விசாரணை பண்ணி பார்த்தோம், ஆகாயத்திலிருந்து வாயு, வாயுல இருந்து அக்னி வந்தாலும் அது சத்திடமிருந்து வெளிப்பட்டுதான் இருக்கிறதே தவிர உண்மையில் அவைகள் எல்லாம் மித்தியா அப்படின்னு நமக்கு புரிஞ்சு போன மாதிரி கடைசியா அக்னியும் மித்தியா என்று நாம நிரூபணம் செய்து விட்டோம். இப்ப நீர் தத்துவத்துக்குள்ள வந்திருக்கோம். அப்ப நீர் தத்துவம் அக்னியிடமிருந்து வெளிப்பட்டது என்பதனாலே இது மட்டும் உண்மை என்று எப்படி சொல்ல முடியும்? ஆகவே இதுவும் அதனிடத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு பகுதி என்பதனாலே இதுவும் மித்யாதான் என்று இந்த செயலில் நிரூபணம் செய்கிறார். அப்போ அக்னி மித்ய என்று விவேகமாக புரிந்த பின்பு அந்த புரிதல் மனதில் நன்றாக நிலை பெற வேண்டும். அதன் பின்னர் அதே முறையில் அடுத்த பூதமான நீரையும் விசாரித்து பார்க்க வேண்டும். நீர் அக்னியை விட 1/10 குறைவாக தோன்றுகிறது என்று சிந்தித்து பார்க்கும்போது இறுதியில் அதுவும் மித்யா என்பது நன்கு விளங்கும் என்று மீண்டும் அந்த சாதனை வரிசையை இங்கு விளக்கம் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு பூதத்திலும் சாதகன் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கவனிச்சா, முதல்ல சத்தை பிரித்தறிய தெரிய வேண்டும். ரெண்டாவது ஒவ்வொரு பூதங்களையும் மித்தியா என்று நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது அந்த அறிவை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். நான்காவதாக அடுத்த பூதத்தை விசாரித்து பார்க்க வேண்டும். இப்படித்தான் இந்த 5 பூதங்களையும் ப்ராசஸ் பண்ணணும். இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அதான் பண்ணிட்டு இருக்கு, நாமளும் அதான் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு பூதமா இப்படி விசாரணை பண்றதுக்குண்டான ஃபார்மேட் என்ன, எப்படி அவர் கொண்டு வர்றாரு அப்படின்னா, முதல்ல சத்து என்னன்னு பார்க்கணும். அதாவது இந்த தோன்றுகின்ற விஷயங்கள்ல இருந்து சத்து தனியா இருக்குதுங்கிறத பிரிச்சு பார்த்து புரிஞ்சுக்கணும். ஓ, சத்து மாத்திரம்தான் இருக்குப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படி பிரிக்கும் போது புரிந்து கொண்ட பிறகு பூதங்கள் எல்லாம் மித்தியை, அதாவது தோற்றம் தான் என்று நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவை நடைமுறைக்கும் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்த பிறகுதான் அடுத்த பூதத்தையும் விசாரித்து பார்த்தால் அந்த உண்மை புரியும். அப்ப இப்படி ஒவ்வொரு பூதமா நம்ம நீக்கி பார்த்தா கடைசியில எது மிஞ்சும், சத்து மாத்திரமே மிஞ்சும். அப்ப சத்தின் அதிஷ்டானத்திலே இவ்வாறு சித்து பிரகாசிக்கின்ற லீலை தான் இந்த பிரபஞ்சம் என்று நமக்கு நன்கு புரியும் என்று மிகப்பெரிய ஒரு உண்மையை இந்த இடத்துல உபதேசிக்குது இந்த இடம். அப்ப ஒவ்வொரு பூதமும் மித்திய என்று உறுதி செய்து கொண்ட பின்பு அடுத்த பூதம் இங்கு விசாரிக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி தொடர்ச்சியான இந்த விவேகத்தின் மூலமாக அதன் ஒவ்வொரு பூதத்தினுடைய தன்மையும் மித்திய என்பதை உணர்ந்து கொள்வாயாக, இதை மனதில் உறுதி செய்து கொள்வாயாக, இது தோற்றம், அதன் பின்னர் அடுத்த அனுபவத்தை விசாரி. அவ்வாறு விசாரித்து பார்த்தால் இறுதியில் சத்து மாத்திரமே மிஞ்சும் என்று இங்க நிரூபணம் செய்கிறார். அப்ப அதையும் நாம் இங்க நல்லா உள்வாங்கிக்கணும். இது மாதிரி அடுத்த ஸ்லோகம் 86, இந்த நீர் தத்துவமற்ற தோற்றம், அதாவது மித்யா, அதற்கு ஒளி மற்றும் தொடுதல் உள்ளன, மேலும் அதில் ரூபமும் இருக்கிறது. அப்ப முந்தைய பூதங்களின் குணங்கள் தொடர்வதால் இவைகள் அதில் உள்ளன. நீரின் தனிப்பட்ட குணம் ருசி ரசம் என்று இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்ப பஞ்சபூத விவேகத்துல இப்படி ஒவ்வொரு பூதமா அவர் பேசிக்கிட்டு வரும்போது நீர் பூதத்தினுடைய குணம் வந்து ருசி ரசம். அப்ப இந்த ரசத்தன்மை மட்டுமா இந்த நீர்பூதத்திடம் இருக்கிறதுனா இல்ல, இதற்கு முந்தைய பூதங்களின் குணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டுதான் இது தொடர்கிறது. ஆகவே நீரினிடத்திலே நான்கு குணங்கள் இருக்கின்றன. ஆகாயத்தினிடம் இருக்கின்ற அந்த ஒளி குணமும் இருக்கிறது, வாயுவினிடத்தில் இருக்கின்ற அந்த ஸ்பர்சம் என்ற குணமும் இருக்கிறது, அக்னியினிடத்தில் இருக்கின்ற ரூபம் என்ற குணமும் இருக்கிறது, இப்பொழுது தன்னுடைய சுயகுணமான ரசமும் வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படித்தான் இந்த நான்கு குணங்களை உள்ளடக்கியதாக நீர் தத்துவம் இருக்கிறது என்று இங்க நீரை பத்தி பேசுறார். அப்ப நீர் ஒரு பரமார்த்த உண்மை அல்ல, அது மித்தியை தோற்றம். ஆனால் அதில் முந்தைய பூதங்களின் குணங்கள் தொடர்கின்றன. ஆகாசத்தின் ஒளி, வாயுவின் தொடுதல், அக்னியின் ரூபம் இவற்றுடன் நீரின் தனிப்பட்ட குணம் ருசி என்பதாகும் என்று இந்த ஸ்லோகம் நீரை பற்றி விளக்கம் கொடுக்கிறது. அப்புறம் ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த அம்சங்கள் எல்லாம் அதே மாதிரி சேம் ஆஸ் இட் இஸ் அதே மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி ஒவ்வொரு பூதத்துக்கு உண்டான குணங்களை மீண்டும் விளக்கப்படுது. இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொரு பூதமும் முந்தைய குணங்களின் தன்மையை தன்னுள் சேர்த்து கொள்கிறது என்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க நீரானது என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய சுயகுணமான ருசி என்ற ரசத்தை வைத்துக் கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் மற்ற பூதங்களின் குணங்களையும் தன்னுள் எடுத்துக்கொள்வது இந்த நீர் பூதத்தினுடைய இயல்பு என்று நாம் இங்கு பார்க்கிறோம். அப்ப இந்த குணங்களை மனதினால் பிரித்து பார்த்தால் இறுதியில் எது மிஞ்சுமோ அதுவே இருப்பு, அதுவே சத்து என்று உறுதி செய்வாயாக என்று இந்த ஸ்லோகத்திலும் நிரூபணம் செய்கிறார். அப்ப இங்க குணங்கள் அடுக்கடுக்காக சேரலாம், ஆனால் சத்து மட்டும் என்றும் மாறவே மாறாது என்று இந்த 86வது ஸ்லோகத்துல மீண்டும் நிரூபிக்கிறார். அடுத்து 87, நீரில் சத்தை பிரித்தெறிந்து நீர் மித்யா என்று மனதில் நன்றாக பதித்த பின்பு பூமி என்பது நீரை விட பத்தில் ஒரு பகுதி குறைவாக அதில் கற்பிக்கப்பட்டுள்ளது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று இப்போ இந்த ஸ்லோகத்துல 87ல பூமி பூதத்துக்கு வந்துட்டார். இப்ப பூமி பூதத்தை பத்தி என்ன சொல்றாருன்னா, நீர் என்பது எப்படி மித்யா என்று தெரிந்து கொண்டாயோ, நீருக்கு முன்னாடி இருக்கிற பூதங்கள் எல்லாம் எப்படி மித்யா என்று தெரிந்து கொண்டாயோ, அவைகளெல்லாம் விவேகத்தினால் விசாரித்து புரிந்த பின்பு அதன் உண்மை மனதில் நன்றாக நிலை பெற்ற பிறகுதானே இந்த பூமி என்ற விஷயத்தை நீ விசாரிக்க வந்திருக்கிறாய். ஆகவே இதுவும் உண்மையில் விசாரிக்கப்பட்டால் இறுதியில் இதுவும் மித்யா என்று நன்கு விளங்கும். அப்ப இதிலிருந்து இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருகிறது என்றால், பஞ்சபூத விவேகத்தின் இறுதி நிலையாகிய பூமி பூதத்தை இங்கு அறிமுகப்படுத்துகிறது. அப்ப இங்க பஞ்சபூதங்களுடைய வரிசை கிரமம் என்று பார்த்தால், முதல் நிலையில் ஆகாசம் உண்டாகி, இரண்டாவது நிலையிலே வாயு உண்டாகி, மூன்றாவது நிலையிலே அக்னி, நான்காவது நிலையிலே நீர், ஐந்தாவது நிலையிலே பூமி என்று இங்கு பூதங்களின் தோற்ற வரிசை பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த நிலையிலே ஒவ்வொரு பூதத்திலும் நாம் பார்க்க வேண்டிய முக்கிய அம்சம் என்னவென்றால், சத்தை பிரித்தறிய தெரிந்து கொள்ள வேண்டும். சத்தின் அதிஷ்டானத்தில் தான் இங்கு பூதங்கள் வந்திருக்கின்றன என்று சத்தை பிரித்தறியும் தன்மை முதல் நிலையில் தெரிய வேண்டும். இரண்டாவது, பூமி என்ற பூதம் மித்யா என்று நன்கு புரிய வேண்டும். மூன்றாவது, இதன் மீது இருக்கின்ற வாசனை அகல வேண்டும். நான்காவது, அடுத்த பூத விசாரணையை தொடர வேண்டும். இப்படித்தான் இந்த பூதங்களை பற்றிய விசாரணையில் நாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்று இங்க புரிய வைக்கிறார். அப்ப இந்த விசாரணையின் முடிவில் நமக்கு என்ன புரிந்து விட்டது என்று பார்த்தால், பூதங்கள் அனைத்தும் மித்யா, சத்து மாத்திரமே உண்மை. அப்ப இந்த ஒரு நிலைப்பாடு நமக்கு புரிஞ்சிட்டா, இப்ப பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை எடுத்து பார்க்கும்போது, இப்ப நமக்கு என்ன ஜெகத்து ஜெகத்துன்னு இவ்வளவு நாள் நம்ம நினைச்சிட்டு இருந்தது என்ன, இந்த பூமி பந்த தானே நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஜெகத் மித்யா ஜெகத் மித்யான்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு தான் புரிஞ்சிருக்கும். பிரம்மம் சத்தியம், அப்ப இந்த பிரம்மம் வந்து சத்தியமாப்பா, ஜெகத் மித்யா, அப்ப இந்த உலகம் வந்து தோற்றமாப்பா, இப்படிதான் சொல்லுது அந்த சாஸ்திரம் அப்படின்ட்டு. ஆனா இப்ப நாம இந்த விசாரணை பண்ண பிறகு இங்க ஜகத்துனா என்ன, ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அப்படின்னு இங்க புரியும். அப்ப ஒட்டுமொத்த பிரபஞ்சம்னா இந்த பிரபஞ்சத்துல என்னன்னு இருக்கு, ஆகாய பூதம் இருக்கு, காற்று பூதம் இருக்கு, நெருப்பு பூதம் இருக்கு, நீர், நிலம், அப்படி ஐந்து பூதங்களும் சேர்ந்து இவ்வளவு பிரம்மாண்ட பிரபஞ்சம். அப்ப அதுல பிரம்மாண்ட பிரபஞ்சத்துல சூரியன் இருக்கலாம், சந்திரன் இருக்கலாம், வேற வேற கோள்கள் இருக்கலாம். அந்த கோள்களுக்கு நீங்க சனின்னு பேர் வச்சிருக்கலாம், புதன்னு பேர் வச்சிருக்கலாம். அதெல்லாம் இங்க வேதாந்த சாஸ்திரம் பொறுத்த வரைக்கும் நாமமும் ரூபமும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அதே மாதிரி அந்த நாம ரூபத்தில் வெளிப்பட்ட பூதங்களும் உண்மை இல்லை. அப்ப இப்படி இல்லாத ஒன்றை இருப்பது போல எண்ணுவது மனதின் மாயா. அப்ப நீங்க மாயை புரிந்துவிட்டால் எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்திலே மனமானது சிக்கிக்கொண்டு இந்த மித்யாவில் மனமயக்கத்தை அடைவதை யார் ஒருவர் உறுதியாக உணர்ந்து கொள்கிறாரோ அவர் தன் சத்தில் நிலை பெறுகிறார். அப்போ சத்து மாத்திரமே சத்தியம், பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா, இதுதாங்க மகா வாக்கியம். இப்ப இதை தெரிஞ்ச உடனே ஜோசியர்களுக்கு எல்லாம் பாதிப்பு வந்துடும். என்னடா அப்படின்னா, நம்ம ஜோதிடம் எல்லாம் என்ன, எல்லா கோள்களையும் வச்சுதானே ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப வேதாந்திகளுக்கு இங்க ஜோதிடம் இல்லை, அதான் விஷயம். நான் இப்படிதான் நான் வெளிப்படையா சொல்லி ஆகணும். ஏன்னா இப்ப மற்றவர்களுக்கெல்லாம் ஜோதிடம் இருக்கு, ஏன்னா அஜ்ஞானிகளுக்கு தான் ஜோதிடம். வேதாந்திகளுக்கு ஜோதிடம் ஏன் இல்லைன்னா, உலகமே இல்லை. அப்புறம் எங்கிருந்து உங்களுக்கு அங்க புதன் ஒரு கோள் இருக்கு, சனின்னு ஒரு கோள் இருக்கு, அப்புறம் கேது ராகுன்னு இல்லாத கிரகம் எல்லாம் இருக்குது. ஏற்கனவே ரெண்டு கிரகங்கள் நிழல் கிரகங்கள் தான், அந்த ராகு கேது. அப்போ அந்த நிழல் கிரகத்தினால பல கெடுதல்கள் வருது மனிதனுக்கு. அப்போ இருக்கிற கிரகங்கள்னால கெடுதல் கம்மி, இல்லாத கிரகத்தினால கெடுதல் அதிகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஆனா எல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியில இங்க அத்வைத வேதாந்தத்தினுடைய ஞானம் என்ன, முடிந்த முடிவு என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் படைக்கப்படவே இல்லைங்கிறது ஒரு முடிந்த முடிவு. அப்ப இந்த பிரபஞ்சம்ங்கும் போது அதுல எல்லா பூதங்களும் அடங்குது, எல்லா கோள்களும் அடங்குது. அப்ப அதுல சனி, ராகு, கேது அப்படின்னு நீங்க என்ன கோள் வேணா வச்சுக்கோங்க, எதுவுமே இங்க உண்மையில் படைக்கப்படவே இல்லை. அப்ப இல்லாத பூதம் என்ன என்ன செய்து விடும், நான் மனிதன் என்று நினைத்தால் தான் எனக்கு இதெல்லாம் அடங்கும். அப்ப இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த இடத்துல கான்செப்ட் என்னன்னா, அதாவது தன்னை உடல் என்ற ஒரு அபிமானத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கான அந்த பலாபலங்கள் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது நீங்க உங்களை மனிதனாக பாவித்து விட்டு, நான் இப்படிப்பட்டவன், இன்னாருக்கு பிறந்திருக்கிறேன், எனக்கு இந்த ஜாதி, நான் இந்த டேட்டு, இந்த மந்த்னு எல்லாம் போட்டு கால்குலேஷன் பண்ணீங்கன்னா அப்படியே யூனிவர்சல் ஆக்டிவேஷன் படி உங்களுக்கு ஜாதகத்தின் படி எல்லாமே நடக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த விஷயத்தை மனசு நம்புதில்ல, ஜாதகத்தின் படி உங்களுக்கு நடக்கும் நடக்காதுன்னு என்னென்ன கருத்துக்கள் அந்த ஃபார்முலா தியரி சொல்லுதோ அது மனசு அப்படியே ஏத்துக்கும். ஆனா நீங்க இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள வந்த பிறகு, நான் இந்த உடலே கிடையாது, நான் இந்த மனசே கிடையாது, நான் இந்த உலகமே கிடையாதுன்னு உதாசீனப்படுத்தின பிறகு, இங்க நான் சத்து மாத்திரமே தெரிஞ்ச பிறகு யாருக்கு யார் ஜோசியம் பார்க்கறது, அப்ப ஒண்ணுமே இல்லை இல்லையா. அப்ப இது எவ்வளவு பெரிய உயர் பரிமாண அறிவு, ஜோசியக்காரர்ல பூரா வருமானம் போயிடும், எல்லாரும் இந்த மாதிரி சத்தா மாறிட்டாங்கன்னா. அதனால அப்படிலாம் மாற மாட்டாங்க, பயப்படாதீங்க. ஏன்னா உலகம்னா எல்லாம் கலந்துதானே இயக்கம் இருக்கணும் இல்லையா, இயங்கித்தானே ஆகணும். அப்ப அதனால மாறுறவங்க வந்து இந்த மாதிரி உண்மை நிலைக்குள்ள போன பிறகு அவங்களுக்கு இந்த மாதிரி ஏமாற்றம் எல்லாம் நடக்காது, எந்த கிரகமும் அவங்களை பாதிக்காது. அதனாலதான் ஞானிகளை வந்து எந்த கிரகமும் தொடாது. ஏன் தொடாதுன்னா, அவங்க அந்த கிரகத்தையே தனக்குள்ள வச்சிருக்காங்களே, நான் மாயா விளையாட்டுன்னு அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதாவது மகா ஞானிகள் எல்லாம் வந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே தன்னுடைய விளையாட்டு பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஞானம், அந்த ஞானத்தினுடைய தெளிவு. அதனாலதான் தேவர்கள் முதல் கொண்டு ஞானிகளை கண்டு பயப்படுவாங்க. அப்ப தேவர்கள் முதல் கொண்டுன்னா என்ன, பஞ்சபூதங்களும் கிரகங்களும் ஞானிகளிடத்துல நெருங்காது. ஏன்னா மனசுல போனாதானே அது நமக்கு பாதிப்பை உண்டு பண்ணும். இப்ப நீங்க மனதளவுல நான் சாதாரண மனிதன் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சனி தசை ஆட்டி படைக்கும். நீங்க பிரம்மம்னு நினைச்சுட்டீங்கன்னா எந்த திசையும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப திசா புத்திகளெல்லாம் அவரை தொடவே முடியாது இல்லையா. சிவபெருமானே வந்து சனி பெருமான் பிடிக்க போறாரு, ஏழரை சனி பிடிக்க போகுதுங்கிறதுக்கெல்லாம் கதை சொல்லுவாங்க, புராணங்கள்ல கதை இருக்கும். சிவபெருமானையே தொட முடியாது, ஆனா சனி பிடிச்சி ஆகணுங்கும் போது அவரே கடைசியில பிச்சை எடுக்க வச்சுட்டாங்க. அம்பாள் வந்து அன்னபூரணி சாப்பாடு போடுறா, அவர் மண்டை ஓட்டில் வந்து பிச்சை எடுத்தார் அப்படின்லாம் கதை, புராண கதைகள். அதாவது நம்ம மனதளவில் கீழே இறங்கிட்டோம்னா நமக்கு அந்த கோள்கள் வேலை செய்யுங்க. ஆனால் ஞானத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த கோளும் ஒன்றும் வேலை செய்யாது. அதுக்கு அழகாக திருநாவுக்கரசோட தேவாரத்தில் கூட ஒரு பாட்டு இருக்கு, நல்ல டக்கு ஞாபகம் வரல. ஆனால் பழமொழி ஒன்று இருக்கு, நலிந்தோர்க்கு கோள்கள் வேலை செய்யாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. நானுங்கிற அபிமானத்தை விட்டவனுக்கு இங்கே கோள்கள் வேலை செய்யாது. அதனால அந்த நிலை ஞானிகளுடைய நிலை, அதை அப்படி புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இந்த கோள்களை பத்தி ஏன் பேசுறேன்னா, பஞ்சபூதங்களையும் நம்ம நீக்கிறோம். பஞ்சபூதங்களை நம்ம நீக்கும் போது உலகமே இல்லை. அப்ப இல்லாத உலகத்துல எந்த கிரகம் வந்து என்ன தாக்கும், எந்த கிரகம் சொல்லுங்க ஐயா.
ஐயா ஐயா ஒரு பாட்டு சொல்லட்டுங்களா?
ஆ சொல்லுங்க.
நாளும் கோளும் நலிந்தோர்க்கு இல்லை.
ஆ கரெக்ட், அந்த தான் ஞாபகம் வரலைங்க ஐயா எனக்கு. நாளும் கோளும் நலிந்தோர்க்கு இல்லை. கரெக்ட். அப்ப நாளும் கோளும் ஏன் நலிந்தோர்க்கு இல்லைன்னா, நலிந்தோர்னா என்னன்னா, இங்க ஏதோ ஒல்லி ஆயிட்டான், ஒடுங்கி போயிட்டான்னு அர்த்தம் இல்லை. தன்னை இந்த உடலாக பாவிக்காதவன் அந்த ஞானத்தில் நிற்கிறான். அந்த ஞானிக்கு உடலற்ற நிலையில் இருக்க அந்த உணர்வுக்கு இங்கு நாளும் கோளும் வேலை செய்யாது. அந்த இவர் அழகா சொல்றாரு, அதை புரிஞ்சுக்கிறது இப்படி புரிஞ்சுக்கணும். இந்த பாடத்துக்குள்ள வந்தாதான் புரியும். நல்ல ஞாபகப்படுத்திங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். அப்ப இந்த இடம் இப்ப இந்த சைடில் இப்படி சொல்றாரா, அடுத்தது போலாம். அப்ப இங்க பூமி மிகவும் திடமானதாக தோன்றும், அதனால் அது மிக உண்மை போல தெரியும், ஆனால் அதுவும் மித்தியா. இந்த உண்மை தெளிவானால் உலக பற்றுகள் குறையும். அப்ப மிக திடமாக தோன்றினாலும் பூமியும் மித்தியாவே என்று இந்த 87வது ஸ்லோகத்துல நிரூபணம் செய்கிறார். அடுத்து 88. இப்ப 88 முடிக்கிறோம். 88 என்ன சொல்றாருன்னா, பூமி இருக்கிறது ஆனால் அது தத்துவமற்றது, அதாவது மித்தியா. அதுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்க முடியாது பூமிக்கு, அதனால அது மித்தியா. அதில் ஒளி மற்றும் தொடுதல் உள்ளன, அதாவது ஏற்கனவே மற்ற பூதங்களுடைய குணங்களை பூமி பெற்றிருக்கிறது. அப்ப பூமியின் இடத்துல இப்ப 5 குணங்கள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஆகாயத்தினுடைய குணம், காற்றினுடைய குணம், நெருப்பு, நீர் அப்படின்னு 4 குணங்களை வாங்கி இந்த நிலம் தனக்கே உரித்தான ஒரு குணம் என்னன்னா வாசனை, கந்தம் வச்சிருக்கு. அப்ப இந்த சொந்த குணமாக பூமியின் இடத்துல இருக்கின்ற வாசனையும் சேர்ந்து மொத்தம் 5 குணங்களை உள்ளடக்கியதாக இந்த பூமி பந்திருக்கு. ஆனாலும் பூமி மிக திடமாக தோன்றினாலும் அதுவும் மித்தியாவே. அப்ப இதில் முந்தைய பூதங்களின் குணங்களும் தொடர்கின்றன. அப்ப ஆகாசத்திடமிருந்து ஒளி, வாயுவிடமிருந்து தொடுதல், அக்னியிடமிருந்து ரூபம், நீரிடமிருந்து ருசி, இவற்றுடன் பூமியின் தனிப்பட்ட குணமாகிய கந்தம் ஆகிய அனைத்தும் உள்ள இருப்பை புத்தியால் விவேகமாக பிரித்தறிய வேண்டும். அப்ப இந்த ஸ்லோகம் பஞ்சபூத குண வளர்ச்சியின் இறுதி நிலையை விளக்குகிறது என்று நம்ம இந்த 88வது ஸ்லோகத்துல இந்த மாதிரி விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். அப்ப இது பழைய மாதிரியே அதே மாதிரி சிம்டம் தான் சொல்றாரு. அதாவது இருப்புக்கு ஆதாரமா சத்து இருக்கு, தோற்றத்துக்கு ஆதாரமா மாயா இருக்கு, ஒளிக்கு ஆதாரமா ஆகாசம், தொடுதலுக்கு ஆதாரமா வாயு, ரூபத்துக்கு அக்னி, ருசிக்கு நீர், கந்தத்துக்கு பூமி. அப்ப இது குணங்களின் அடிப்படையில பார்க்கும்போது ஆகாசத்திடத்திலே ஒளி, வாயுவினிடத்திலே ஒளி தொடுதல், அக்னியினிடத்திலே ஒளி தொடுதல் ரூபம், நீர்நிடத்திலே ஒளி தொடுதல் ரூபம் ருசி, பூமியினிடத்திலே அந்த 4 குணங்கள் இல்லாமல் 5வதாக கந்தம் என்ற குணமும் சேர்ந்து பஞ்சபூதங்கள் இவ்வாறு இருக்கின்றன. ஆனால் இவைகள் எல்லாமே மித்யா, அவற்றின் பின்னால் சத்து மட்டுமே சத்தியம். அப்ப இதை நாம் உணர்ந்து கொண்டால் இங்கு இருப்பு மாத்திரமே இருக்கிறதுங்கிற முடிந்த முடிவுக்கு வந்து விட வேண்டும். அப்ப அந்த முடிந்த முடிவுக்கு வந்து அந்த இருப்பை யார் ஒருவன் தன்னுள் உணர்கிறானோ அவன்தான் அந்த சத்து, அவன்தான் அந்த இருப்பு. அப்ப அப்படிப்பட்டவன் தான் ஞானி. அப்படிப்பட்ட ஞானியை இங்கு எதுவும் ஒன்றும் செய்துவிட முடியாது, ஏன்னா அவனிடத்தில் தான் எல்லாம் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு உயர் பரிமாண நிலையில் வாழ்கின்றவன் தான் ஞானி. அப்ப அந்த ஞானி அப்படின்னா கடைசியில் அவன்தான் பிரம்மம். ஏன்னா ஞானின்னா ஏதோ ஒரு குவாலிபிகேஷன் நினைச்சுக்கூடாது. அதாவது ஞானின்னா ஏதோ மற்றவங்களோட போய் பயங்கரமான ஆள், அப்படி எல்லாம் இல்லை. ஞானின்னா ஞானம். அப்ப அந்த ஞானத்துக்கு அடையாளமா ஞானின்னு சொன்னாலும் அந்த ஞானியினுடைய தன்மை என்னன்னா அவன் பிரம்மம். ஏன்னா பிரம்மமே ஞானம் தானே. பிரம்மம்னா பிரம்மத்தினுடைய ரியாலிட்டி என்ன? சித்து, அது ஞானம். அப்ப அப்படிப்பட்ட அதுதான் ஞானியினுடைய நிலை என்று இங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொல்றார். அப்ப உலகம் மிகவும் திடமானது போல தெரியும், ஆனால் அது மிக உண்மை போல தோன்றும், ஆனால் அது குணங்களின் தொகுப்பு, அதன் பின்னால் சத்து மட்டும்தான் உண்மை என்று இந்த ஸ்லோகம் நிரூபணம் செய்வதாக பஞ்சபூதங்களுடைய பூத விவேகத்துல அருமையா முக்கியமான பாயிண்ட் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப நான் ஏன் இந்த 10 ஸ்லோகத்தையும் ஒரே நாள்ல எடுத்தேன்னா, இது அப்படியே இதே டாபிக்கை மீண்டும் மீண்டும் பேசிக்கிட்டே வருவாங்க. நமக்கு அவ்வளவு தூரம் செயல்படுத்த சொல்ல வேண்டியதில்லை, நமக்கு அதனால நிறைய டைம் சேவ் ஆகும், இன்னும் நிறைய போக வேண்டியிருக்கு. பூதவிவேகம் முடிய போகுது, 103 ஸ்லோகத்தோட முடியும். இப்ப நம்ம 88 வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் இருக்கு, ஒரு 10-12 ஸ்லோகம் இருக்கு, பாத்துட்டோம்னா முடிஞ்சிடும். அப்ப இங்க வந்து 89வது ஸ்லோகம் நம்ம நாளைய வகுப்புல பாத்துக்கலாம். ஏன்னா இந்த ஸ்லோகம் வந்து இன்றைக்கு பஞ்சபூதங்களுடைய முக்கிய தன்மைகள் பூரா புரிய வச்சாச்சு. கடைசியா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இங்க எந்த பூதமும் படைக்கப்படவே இல்லை, அப்ப உலகமே இல்லை. எது இருக்கு? சத்து மாத்திரமே இருக்கிறது. அந்த சத்து எது? அது நான் தான், அகம் பிரம்மாஸ்மி, அவ்வளவுதாங்க. இதுதான் வேதாந்தத்தினுடைய முடிந்த முடிவு. இது யாருக்கு புரியுதோ அவங்கதான் முற்றும் துறந்த முனிவர்கள், மகா ஞானிகள், மகரிஷிகள் அப்படின்னு உலகம் போட்டுருது. அப்போ அந்த நிலைக்கு ஒவ்வொருத்தரும் வர வேண்டும் என்று கூறி இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.